நம்முடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் கூடியிருக்கிற நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்தோடு கூட வேண்டுதலோடு கூட மீண்டுமாக தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒன்றாக சேர்ந்திருந்து அமர்ந்திருந்து அவருடைய பரிசுத்தமான சத்தியத்தை நாம் ஒருவருக்கு தியானிக்கும்படியாக பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் இந்த காலத்தையும் நேரத்தையும் கூட்டிக் கொடுத்ததற்காக கோடானுக்கு நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு இன்றும் கூட இந்த பாடத்துக்குள்ள நாம் கடந்து செல்வோம். என் அன்பு சகோதர சகோதரர்களே, அநேகமாக வரக்கூடிய நம்முடைய கர்த்தருடைய அந்த நினைவு கூடுதலின் நாளுக்காக நாம் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த நாட்களில் நம்ம இருக்கிறோம் கூட நமக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த வகையில் கடந்த நாட்டின் முழுவதுமாக அநேக பாடங்களை, அதாவது குறிப்பாக நம்முடைய கர்த்தருடைய நினைவு கூடுதலின் நாளை பற்றியான அதுக்கு சம்பந்தப்பட்ட பாடங்களை அநேகமாக நாம் பார்த்திருப்போம். அந்த வரிசையில் அந்த வகையில் இன்றும் கூட நாம் அப்படிப்பட்டதான ஒரு பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்முடைய கர்த்தா இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்துல இந்த உலகத்துல இருந்த நாட்கள்ல அவர் கடைசியாக தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் கொடுத்துட்டு போன ஒரு முக்கியமான கட்டளை, இந்த ஒரு விஷயத்தை நீங்க நான் வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, நினைவு கூறுங்க, என்னை நினைவு கூறும்படி இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனார். அப்ப என்ன விஷயம் நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நம்ம பாடத்துல பார்க்கக்கூடியது என்னன்னா, கர்த்தர் சொன்ன அந்த காரியம் அல்லது நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொன்ன அந்த காரியத்தை வந்து அவருடைய கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்காம அந்த விஷயத்தை அவருடைய சீஷர்களில் மிக பிரதானமான ஒருத்தர் அப்போஸ்தலன் பவுல், அவர் அப்போஸ்தலன் பவுல் வந்து இந்த விஷயத்தை என்ன சொல்றாரு, அவருடைய கண்ணோட்டத்தில் அவர் என்ன நமக்கு வந்து ஒரு கட்டளையாக கொடுக்கிறார் அப்படிங்கறத குறித்து தான் இன்னைக்கு நம்ம பாடத்தை பார்க்க போறோம். அப்ப அந்த வகையில் பாடத்தினுடைய ஆதார வசனம் கூட நம்ம எடுத்து படிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் குருந்து சபை கழுதின முதலாம் நிருபம் 10:16 ஒன்று குருந்தியர் 10:16 போதும் சார். இப்ப இந்த பாடத்திற்கு சம்பந்தப்பட்ட வசனம் இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியில நம்ம வந்து இன்னைக்கு பாடமாக நம்ம பார்க்க போறோம். பெரியமானவர்களே, அநேகமாக கர்த்தருடைய மாம்சத்திலிருந்த நாட்கள்ல அவர் வந்து செய்த வேலைகள், குறிப்பாக இந்த ஒரு 4-5 நாட்கள் மூலமாக, அதாவது மரணத்துக்கு முன்பதாக ஒரு 5 நாட்களுக்கு முன்பதாக அவர் செய்த வேலைகள் நம்ம லாஸ்ட் சண்டே கூட நம்ம பார்த்திருக்கோம். ஒவ்வொரு இன்சிடென்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம். ஆனா இங்க பார்க்கக்கூடிய பாடமானது அல்லது அப்போஸ்தல் பால் வந்து இங்க சொல்லக்கூடிய வசனமானது மிக மிக ஒரு ஆழமான ஒரு சிந்தையை, ஒரு கருத்தை கொண்டிருக்கிறதா இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா வரக்கூடிய அந்த நினைவு கூறுதல் நாளுக்கு நம்ம ஆயத்தம் படும்படியாக இருக்கும்படியாக மிக பிரயோஜனமாக நமக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறதா இந்த ஒரு பாடத்தை நம்ம கையில் எடுத்திருக்கோம். இங்க அப்போஸ்தலனாக பவுல் என்ன சொல்றான்னு பார்க்கும் போது, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம், அவங்க கர்த்தருடைய பந்தியை குறித்து அங்க சொல்றார், அங்க பந்தியில வைக்கப்பட்டிருக்கிற அந்த பாத்திரத்துக்கு அவர் சொல்றாரு. அப்ப நாம் ஆசீர்வதிக்கிற இந்த ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா. இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கிறோம், வசனத்துடைய முதல் பகுதி. அப்ப இந்த வசனத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் வந்து நம்ம பிரித்து ஆராய்ந்து பார்க்கிறோம். நம்ம அநேகமாக நம்ம பேசியிருக்கிறோம், ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வசனத்தை மேலோட்டமா படிக்காம அல்லது மொத்தமா படிக்காம வசனத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் வார்த்தையினுடைய எழுத்தலை கூட நம்ம வந்து பிரித்து பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கு. அதனாலதான் தேவன் வந்து வசனத்தை வந்து வேதத்துல நாம் படிக்கும்படியாக புரிந்து கொள்ளும்படியாக அனுபவிச்சிருக்கான்னு பார்க்கணும். அப்ப இங்க வித்தியாசமான ஒரு கோலத்துல வித்தியாசமான ஒரு கருத்தை சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல். நம்ம அந்த பாத்திரத்துல பங்கு கொண்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குங்க, ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படி சொல்லணும். ஆனா இங்க வசனத்தை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, நாம் ஆசீர்வதிக்கிற அப்படி சொல்லி சொல்ற. அப்ப நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம், அப்ப சின்ன ஒரு கன்ஃபியூஷன். எப்படின்னா நம்ம அந்த பாத்திரத்துல பாவிகளா நாம் அந்த பாத்திரத்துல பங்கு கொண்டோம்னா நமக்கு ஆசீர்வாதம். ஆனா இங்க அப்போஸ்தல் பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரம். நம்ம ஏற்கனவே பாவத்துல பிறந்தோம், பாவத்தை வளர்ந்தோம், பாவத்துல இருந்துட்டு இருக்கிறோம், புதிய சிருஷ்டி தான், பரிசுத்தம் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னொரு பக்கம் என்ன இருக்குங்க, பாவம் இருக்கு. அப்ப பாவம் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருக்க, முழு முற்று முடியாக என்ன பண்ணல, பாவம் போகல. அப்ப பாவம் இருக்கும் போது இந்த பரிசுத்தமான பாத்திரத்தை தொடர்றது கூட நமக்கு என்ன இல்லைங்க, அறுக்கதே இல்ல. தொட்டாதான் நம்ம என்ன பண்றோம், மீண்டுமாக பரிசுத்தம் ஆகிறோம் அடுத்த வருஷம் வரைக்கும். அப்ப நாம பாவிகளாக நாம் இந்த பாத்திரத்தை தொடர்றதுக்கு முன்னவே என்ன, நம்ம பாவிகளாக தான் இருப்போம். ஆனா இவர் என்ன சொல்றாருனா, நீங்கள் ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப இதுக்கு உண்டான அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரத்தில் நீங்க பங்கு கொண்டீங்கன்னா அது எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமான ரத்தத்தின் நீங்க ஐக்கியப்படுறதா இருக்கிறது அல்லவான்னு சொல்லி அங்க சொல்றதா பாக்கும். அப்ப இந்த வசனத்தினுடைய முழு கருத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பாடத்தினுடைய சாராம்சம் சொல்லணும். முதல்ல நம்ம பார்க்கணும், நம்ம ஆசீர்வதிக்க ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அப்ப ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்னங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அது கர்த்தருடைய பாத்திரம், கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்து போன அந்த ஒரு பாத்திரம் கூட நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்ன அப்படின்னா, இங்க பிரதர் ரசல் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு ஸ்ட்ரைட்டா பாயிண்ட் வந்துடுறாரு. அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்ன, இரண்டு வகையா அவரை பிரிச்சிடுறாரு. அந்த ஒரு பாத்திரத்துல இரண்டு சாம்பர்ஸ் இருக்குன்னு சொல்றாரு, இரண்டு பகுதிகள் அங்க இருக்கு. அது என்ன அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். ஒண்ணு, கிறிஸ்துவோடு நீங்கள் அந்த பாத்திரத்துல வந்து பங்கு பெற்றுக் கொண்டீங்கன்னா, அந்த பாத்திரத்தின் பங்கு பெறுவதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது, ஒண்ணு ரொம்ப சந்தோஷம் பண்றவேனா, ஆனா என்ன பாயிண்ட் சொல்றேன்னா, கிறிஸ்துவோடு கூட பாடுபடுகிற அந்த ஒரு உரிமை அல்லது சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்குமா, இது முதல் ஆசீர்வாதம் அவர் சொல்றாரு. அனைவரும் பார்க்கும்போது ஆசீர்வாதம் ரொம்ப சந்தோஷமான காரியம் தான் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணலாம் இருக்கலாம். ஆனா இங்க சொல்லும் போது கிறிஸ்துவோடு கூட பாடுபடும்படியாக உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த உரிமை அல்லது சுதந்திரம் வந்து எப்படிங்களாமா நமக்கு ஆசீர்வாதம் ஒண்ணு சொல்றாங்க. இரண்டாவது இப்ப பார்க்கும் போது இப்ப கொஞ்சம் நம்ம சிரிக்கலாம். ஏன்னா பட்ட பாடுகளுக்காக ஒருவேளை அந்த பாத்திரத்தை நம்ம பங்கு கொண்டு கிறிஸ்துவோடு கூட நம்ம பாடுபட்டால், நாம் அனுபவித்த அந்த பாடுகள் நிமித்தமாக நமக்கு பிதாவாகிய தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தின் ஈவுகள் சொல்லி சொல்றாங்க. இப்ப இரண்டு பகுதிகளாக அங்க பிரித்து சொல்றாரு. இதுதான் மொத்தமா சொல்லும் போது ஆசீர்வாதத்தின் பாத்திரம் சொல்லி அங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ஆசீர்வாதத்தின் பாத்திரம் இரண்டு பகுதியா இருக்கு. முதல்ல நீங்க என்ன பண்ணணும், கிறிஸ்துவோடு கூட அந்த பாடுகள்ல அவருடைய துக்கங்கள்ல நீங்க பங்கு பெறணும் ஒண்ணு. இரண்டாவது, அப்படி பங்கு பெற்றால், உண்மையாக நீங்க பங்கு பெற்றீங்கன்னா, உண்மையாக அந்த பாடுகளை நீங்க அனுபவித்தா என்ன கிடைக்கலாமா, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதமான ஈவுகள் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி ஒட்டுமொத்தமா இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம் சொல்லி நமக்கு முன்பாக வைக்கிறான் பார்க்கும். பிரியமானவர்களே, அநேகமாக நம்முடைய கர்த்தரை பற்றி நினைவுக்குரிய அந்த நாள்ல நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற பாத்திரத்தை நம்ம பார்க்கும் போது, நம்ம என்னதான் நம்ம நினைச்சிடறோம்னா, இந்த பாத்திரத்துல நம்ம பங்கு கொண்டுட்டோம்னா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஈவு கிடைக்கும், ஒரு மேலான ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கும், ஒரு ஈவு கிடைக்கும், தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பாக்குறோம். ஆனா நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும், அதுக்கு முன்பதாக நம்ம என்ன அனுபவிக்கணும், அவருடைய பாடுகளை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளவர்களாக இருக்கணும். அப்ப பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும்னா, உடல் ரீதியான பாடுகள் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் போது அது அநேகமா நம்ம சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு முன்பதாக தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னா, உடல் ரீதியாக ஏன் உன்னா பாடுகளை நமக்கு கொடுக்கல அப்படின்னா, இன்னும் நீங்க என்ன பண்ணல, மனசளவுல ரெடி ஆகல. அப்ப மனதளவுல நாம என்ன பண்ணல, இன்னும் ரெடி ஆகல. முதல்ல மைண்ட்ல என்ன பண்ணுவோம், ரெடி ஆயிடுவோம். அப்பதான் அந்த பாடுகளை கொடுக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் நமக்கு, அந்த தைரியம் உறுதி நம்ம கையில இருக்கும். அப்பதான் நம்முடைய பாடுகளை முழுமையாக நம்ம அனுபவித்துருவோம். தேவனுடைய கையில இருந்து இந்த மகா மேலான அந்த ஈவுகளை ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லி அங்க தேவன் எதிர்பார்க்கறதுனால தான் முதல்ல என்ன பண்ணுவோம், மென்டலி நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ரெடி ஆகுங்க சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த மனதளவுல ஏற்பாடா இருக்கே எப்படிங்க, பெரிய பாடு, பெரிய துக்கம் சொல்லி, துயரம் சொல்லி நம்ம வந்து இன்னைக்கு வேதனையோடு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சௌர சௌர்கிட்ட வந்து நம்ம பகிர்ந்துட்டு இருக்கோம்னு பார்ப்போம். அப்ப ஆசீர்வாதத்தின் பாத்திரம் இரண்டு விஷயங்களை கொண்டதா இருக்குன்னு பார்க்கணும். அநேகமாக இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் யாருக்காக தான் கட்டளை கொடுக்கப்பட்டுச்சுன்னு பார்க்கும் போது, அங்க அநேக யூத ஜனங்கள் மத்தியில அநேக விசுவாசிகள் இருந்தாங்க, கர்த்தர் பின்னாடி போறதுக்கு அநேக கூட்டங்கள் இருந்தாங்க. ஆனா கர்த்தா இயேசு கிறிஸ்து யாரைத்தான் அந்த ஜனங்கள் மத்தியில இருந்து பிரித்தெடுத்துட்டாங்க, ஒரு 12 பேர் தான். அப்ப உண்மையாக தம்மை பின்பற்றின, அதாவது உண்மையாகனா கடைசி வரைக்கும்னா எப்படி சொல்லனா, எந்த நேரத்திலும் எந்த வேலையிலும் எந்த இடத்துக்கும் வந்து பின்னாடி போறதுக்கு தகுதி இருக்கிறவங்க, நாங்கள் தங்களை ரெடி பண்ணிக்கிட்டவங்க தான் அந்த 12 பேர் சொல்லி அவங்க சொல்ற. அப்ப இந்த 12 பேரை மாத்திரம் தனியா கூட்டிட்டு வந்து, நான் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு பஸ்காவனை கொடுக்குறேன், ஒரு மெத்தடு நான் சொல்லித்தரேன், அதை நீங்க என்ன பண்ணுங்க, அதன்படி நீங்க வந்து கடைப்பிடிங்கன்னு சொல்லி அவர் சொல்றதா பாக்குறோம். அப்ப இன்னொரு விஷயம் கூட பார்க்கும் போது, அந்த பந்தியை முடிச்சுட்டு அவர் வந்து அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போறதுக்கு முன்பாக ஒரு அழகான ஒரு ஊமை கூட அவர் சொல்றார். அப்ப இந்த தான் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சபை எப்படி ஒரு வந்து ஒரு ஊமையா அவர் சொல்றான்னு பார்க்கும் போது, அநேகமாக பிரதர் ரசல் அவர் எழுதுறாரு எப்படின்னா, அந்த எருசலேம் தேவாலயத்தை கடந்து அவங்க வந்து அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போனாங்களாம், இயேசுவும் அவருடைய 12 சீஷர்களும். அவர் பார்க்கும்போது ஒரு ஊமை சொல்றாரு, யோவான் 15 இடத்துல நமக்கு தெரியும், நானே மெய்யான திராட்சை செடி சொல்றேன், நீங்களெல்லாம் அப்படி இருக்கீங்களா, அதுல ஒட்டிட்டு இருக்க கொடிகளா இருக்கிறீங்க. அந்த தேவாலயத்தினுடைய அந்த கேட்ல பார்க்கும் போது அந்த ஒரு ஒரு ரூபம் அதுல வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்களாம். அதை பார்க்கும்போது கர்த்தர் என்ன பண்ணாங்க, உடனே இந்த ஒரு இன்சிடண்ட வந்து ஒரு ஊமையா அவங்க சொல்றாங்க, நானே மெய்யான ஒரு திராட்சை செடியா இருக்கிறேன், அதுல இருக்கிற கொடிகளா நீங்க இருக்கிறீங்க, என்னுடைய பிதா எப்படி இருக்காங்களாமா, தோட்டக்காரராய் அவர் இருக்கிறான்னு சொல்லி அங்க சொல்றத நான் பார்க்கும். அப்ப மெய்யான திராட்சை செடி இந்த ஊமை எதை குறித்தான் சொல்ல முடியும் பார்க்கும்போது, மற்ற ஜனங்களை குறித்தல்ல, அல்லது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினை குறித்தல்ல, அந்த செடியோடு ஒட்டி கொண்டிருக்கிற அந்த கொடிகள் போல இருக்கிறது. எங்க போனாலும் எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் கூடவே இருந்துட்டு இருந்த, அதை கிட்டத்தட்ட ஒரே சிந்தையோடு கூட இருந்துகிட்டு இருந்த அவருடைய 12 சீஷர்களை குறித்த சொல்றார். பெரியமானவர்கள் 12 சீஷர்களை மாத்திரம் அல்ல, அவர்கள் வழியில பின்னாடி நடந்து போகிற இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற நமக்கு கூட அந்த ஊமை எப்படி இருக்குங்களா பொருந்துகிறதா இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவாக அந்த மெய்யான திராட்சை செடி கூட ஒட்டிட்டு இருக்கிற இணைந்து இருக்கிற கொடிகளாகிய நம்மை குறித்து கூட சொல்ற. அப்ப ஒரு தனிப்பட்ட ஒரு வகுப்பாருக்காக ஒரு சின்ன ஒரு கூட்டத்திற்காக தேவன் என்ன பண்றாரு, கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு ஊமையை கொடுத்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இந்த பந்தியில வந்து பங்கு பெறுவதற்கு அவங்களுக்கு தான் என்ன பண்ணிருக்கிறாங்க, உரிமையும் கூட அங்க கொடுத்திருக்கிறான்னு கூட பாக்குறோம். அதனாலதான் சொல்லும் போது அப்போ பவுல் நீங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் சொல்லி அங்க சொல்லுகிறான்னு பார்க்கிறோம். அப்ப ஏன் இந்த ஊமை அவர் சொன்னார், அதுல கூட சின்ன ஒரு விளக்கங்களை நம்ம பார்க்கணும். ஏன் அந்த ஊமை சொன்னார், அப்ப செடி அது கூட இணைந்திருக்கிற கொடிகள், கொடிகள் வழியாக நாளைக்கு வெளிப்படக்கூடிய கனிகள், அது முக்கியம். அப்ப செடி இருந்து அதோட கொடி இருந்து பிரயோஜனம் கிடையாது, அது என்ன பண்ணணும், தோட்டக்காரர் எதிர்பார்க்கிற வண்ணமாக அங்க கனிகளை கொடுக்கணும். அப்ப கனிகளை கொடுக்கிற வேலைகள் யார்கிட்ட இருக்குங்களா, கொடிகள்கிட்ட இருக்கு. அப்ப மண்ணில் இருக்கிற அந்த சத்தையும் என்னுடைய பிதா தோட்டக்காரர் ஊத்துக்கிற அந்த தண்ணியும் வைக்கிற உரத்தையும் அதை உறிஞ்சி எடுத்து கொடுக்கிற வேலை யாருதுங்க, கர்த்தராக இயேசுக்கு அவருடைய வேலை அது. அதை என்ன பண்ற, சரியா அவரு செய்யற. அப்ப அந்த ஸ்டெம் வழியா போற அந்த சத்துக்கள் எல்லாம் எங்க போகுதுங்க, கொடிகளுக்கு போகுது. அப்ப கொடிகள் நீங்க எடுத்துக்கங்க, சத்துக்கள்லாம் எடுத்துக்கங்க, எடுத்துக்கிட்டு நீங்க என்ன கொடுக்கணும், நீங்கள் கனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பாக்குற. அப்ப திராட்சை கனி அழகாக படம் கூட நம்ம போட்டு வச்சிருக்கோம். அப்ப இதே விதம் இதே விதமாகத்தான் நம்ம பார்க்கும் போது நம்ம கனிகளை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கோம்னு பாக்கிறோம். அப்ப திராட்சை செடியில இருந்து திராட்சை கொடியில இருந்து என்ன கனி வருங்க, திராட்சை பழம். அப்ப திராட்சை பழத்துக்கு என்ன அர்த்தம் நம்ம சொல்லுவோம், ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இங்க கர்த்தருடைய பாத்திரம் நம்ம ஆசீர்வாதம், நீங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம்னு அப்போஸ்தலன் பவுல் சொன்னாலும் கூட அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்துல இரண்டு பகுதி இருக்கு நம்ம சொல்லியாச்சு. முற்பகுதி என்னங்க, முதல் பகுதி அநேகமாக பாடுகளும் துக்கங்களும் தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த திராட்சை பழங்களை குறித்து அவர் பிரதர் ரசல் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, இந்த திராட்சை பழங்கள் நம்ம வந்து ஆசீர்வாதம் சொல்லிடுறோம். அதே போல திராட்சை ரசம் என்ன சொல்லாங்க, தியாகமா, திராட்சை ரசம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு வேற பாயிண்ட் என்ன சொல்லலாம்னா, அது ஆரோக்கியத்தை குறிக்கிறதா இருக்கு, ஆரோக்கியத்தை குறிக்கிறதா இருக்கு. ஒரு கல்லன் கையில் ஆகப்பட்ட ஒரு இதுல என்ன பண்ணிட்டாங்க, கீழே விழுந்து கிடந்தாரு, அங்க வந்து சமாரியானவருக்கு என்ன பண்றாங்க, திராட்சை ரசத்தை கொடுத்து அவருடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு கூட்டிட்டு போறாரு பாக்குறோம். அப்ப ஆசீர்வாதம் திராட்சை பழத்தை நம்ம சொல்றோம், அதே போல அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஜூஸ் என்னதுங்க, ஆரோக்கியத்தை நம்ம கொடுக்கக்கூடியதா இருக்கு நம்ம சொல்றோம். இப்படி ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும். ஆனா இதுக்கு இடைப்பட்ட ஒரு வேலை ஒண்ணு இருக்கு, என்ன தெரியுங்களா, திராட்சை பழம் உடனே வந்து திராட்சை ரசமா மாறாது. பெரிய மாணவர்களே, இடைப்பட்ட வேலை என்ன தெரியுங்களா, அந்த திராட்சை பழம் ஒவ்வொரு பழமாக எடுக்கப்பட்டு அதை என்ன பண்ணுவோம், பிழியப்படணும்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அந்த ஆசீர்வாதம் நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை தரணும்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த பாத்திரத்துல வந்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறபடி முதல் பகுதியில் இருக்கிற மாதிரி நம்ம பாடுகளையும் துக்கங்களையும் நம்ம வந்து அனுபவிக்கிறதாக அனுதினமும் பிழியப்படணும் சொல்லி அங்க சொல்றதா கூட பார்க்கணும். அப்ப கர்த்தா இயேசு கிறிஸ்து இங்க சொல்லுகிற இந்த ஊமையினுடைய அந்த ஒரு வசனத்தினுடைய அர்த்தம் கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த திராட்சை பழங்கள் எப்படிப்பட்டதான்னா ரசோல் சொல்றாருன்னா, டோட்டலா அது பார்க்கும்போது அது துக்கம் நிறைந்த அனுபவத்தை அவர் குறிக்கிறதா பார்க்கும். அந்த கனிகள் நீங்க கொடுக்கும் போது எப்படி ரொம்ப சந்தோஷமா அங்க கனிகள் கொடுக்கறது இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கனிகள் கொடுக்கணும், ரொம்ப வருத்தப்பட்டு தான் கனிகள் கொடுக்கணும், ரொம்ப துக்கம் பாடுகளை அனுபவித்து தான் அந்த கனிகளை என்ன பண்ணணுங்க, அங்க கொடுக்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். ஏன்னா அந்த கால சூழ்நிலை நம்ம இருக்கோம். அதே போல நம்மளுடைய அழைப்பு கூட எப்படிதான் இருக்கணும், நம்ம அப்படிதான் இருக்குன்னு சொல்லி அங்க பாக்குறோம். இப்ப சந்தோஷமாக மிக திருப்திகரமாக என்ன பண்றது, நம்ம எல்லா வேலைகளும் செய்து முடித்து நம்ம கனிகள் கொடுக்கறது இல்ல, எல்லா வழிகளும் பாடான வழிகள் துக்கமான வழிகள் போய் தான் என்ன பண்றோம், நம்ம நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்முடைய கனிகளை கொடுக்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம் பார்க்கும். அப்ப இந்த பாத்திரம் திரும்பவுமாக நம்ம பார்க்கிறோம். பாத்திரம் மிக சந்தோஷமான காரியத்தை குறித்துதான் கூட உள்ளடக்கியது என்ன, பாடுகளும் மற்றும் துக்கங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் கூட நம்ம பார்க்கணும். அதனாலதான் வந்து நம்முடைய கர்த்தா இயேசு கிறிஸ்து சொல்லும் போது ஒரு அருமையான வசனம் அவர் சொல்றாரு, வேணா படிக்கலாம். மத்தேயு 26:29 வசனம், மத்தேயு 26:29. அப்ப கடைசியாக அந்த பந்தியில இருக்கும்போது கர்த்தா இயேசு கிறிஸ்து சீஷர்ல சொல்லும் போது இதுதான் என்ன பண்றேன், கடைசியாக உங்களோடு இருந்து நானு சாப்பிடக்கூடிய அந்த பானம் இதுதான். திரும்பவும் நவமானதாய் புதியதாய் வந்து என்னுடைய தேவனுடைய ராஜ்யத்துல, என்னுடைய பிதாவுடைய ராஜ்யத்துல வந்து சாப்பிடுற வரைக்கும் என்ன பண்றதுல நான் அதை எடுத்துக்கிறலன்னு சொல்லி அங்க சொல்றதா பாக்குறோம். பெருமானோட இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது, இந்த ரசம் கடைசியாக கொடுக்கப்பட்ட ரசம் ராஜ ரசம் என்ன என்னதுங்க, அது துக்கம் நிறைந்ததான் இருக்கு. அப்ப திரும்பவுமாக நான் ஏற்கனவே சொன்னபடி திராட்சை பழம் அங்க பிழியப்படுறது, இப்ப பிழியப்பட்டு ஆனால் ஆரோக்கியம் தரக்கூடிய ரசம் எங்க பரிமாறப்பட போகுதுன்னு பார்க்கும் போது, கிறிஸ்து மற்றும் சபையும் இணைந்து நாளைக்கு அந்த ரசத்தை என்ன பண்றாங்க, கொடுக்க போறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலக ஜனத்திற்கு அவங்க என்ன பண்றாங்க, கொடுக்கறதா கூட நம்ம பார்க்கணும். ஆரோக்கியமான ஒரு சத்தியத்தை, ஆரோக்கியமான சிந்தையை என்ன பண்றாங்க இந்த உலக ஜனங்கள் மத்தியில வந்து இரண்டு பேரும் சேர்ந்து அவங்க விதைக்க போறாங்கன்னு பாக்குறோம். அதனால கர்த்தா இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இந்த பாடுகளை நான் என்ன பண்றேன், இப்போ நான் கடைசியாக நான் அனுபவிக்கிறேன். இதை அனுபவித்து முடிச்சதுக்கு அப்புறம் அதே பாடுகளை என்ன இல்ல, அதை வந்து எப்படிங்க புதியதாய் நவமாய் நான் என்ன பண்றேன், நான் மறுபடியும் பருக போறேன். யார் கூட, உங்க கூட சொல்லி சொல்றேன். அப்ப என்ன புதுசா அவர் பண்ண போறார் அப்படின்னா, இதே பாடுகளை அங்க என்ன மாத்த போறார், தேவன் அவர் ஆசீர்வாதமாக ஆரோக்கியமாக என்ன பண்றார் அங்க மாத்த போறாரு. அந்த ஆரோக்கியமான ரசத்தை நான் என்ன பண்றோம், உங்களோட உட்கார்ந்து ஆசீர்வாதமான அந்த ஒரு காரியத்தை உங்களோட உட்கார்ந்து நான் என்ன பண்றேன், நான் அனுபவிக்க போறேன்னு சொல்லி கர்த்தர் அங்க சொன்ன வார்த்தை தான். அப்ப இதுல இன்னொரு அர்த்தம் கூட மறைஞ்சிருக்கு, என்னன்னா நான் உங்களோட கூட இப்ப எப்படி இருக்கேன், ரொம்ப துக்கமான சூழ்நிலையில துக்கமான காரியங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்ப நீங்கும் இப்ப நான் உங்களோட கூட அப்படிங்கும் போது என்னங்க, நீங்களும் அதே ஸ்டேஜ்ல தான் இப்ப இருக்கீங்க. இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க, அனுபவிக்க போறீங்க. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவித்து என்ன பண்றோம், அந்த கிட்டத்தட்ட இந்த 6000 வருஷம் இருக்கிற இந்த கடைசி சுவிசேஷங்களின் கடைசி பகுதி வரைக்கும் என்ன பண்றாங்க, அனுபவித்து கடைசியில மேசியா யுகத்துல 7000 வருஷத்துல ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, அந்த ஆசீர்வாதத்தினுடைய அந்த ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்றாங்க. இந்த உலக ஜனத்திற்கு கூட அவங்க அறிவிக்கிறாங்க கூட நம்ம பார்க்கணும். அடுத்ததாக இதே வசனம், இந்த ஆசீர்வாதத்தை பாத்திரம் பார்த்தோம், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். நாம் எப்படி இதை வந்து ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, இங்க பிரதர் ரசல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஆசீர்வதிக்கிற அந்த பாத்திரம், அப்ப ஃபார் விச் வி பிளஸ் காட் சொல்லி அங்க இங்கிலீஷ்ல அவங்க சொல்றதா பாருங்க. இப்ப எந்த ஒரு காரியத்தை பிளஸ் காட்னு சொல்லி அவர் பாக்குறாங்க. அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, அங்க பிளஸ் காட் நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அங்க சொல்றாங்க. ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிடையாது, ஏன்னா இங்க நமக்கு ஆசீர்வாத பாத்திரமா இருக்கிறபடினால என்ன பண்றது, நம்ம ஆசீர்வதிக்கிற பாத்திரங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இங்க சரியான வார்த்தை என்ன பண்றோம்னா, இங்க தேங்க் காட் சொல்றார், அதாவது தேங்க் லார்டு சொல்றார், அதாவது நன்றி சொல்லணும், அதாவது துதிகளை நம்ம வந்து கர்த்தருக்கு தேவனுக்கு நம்ம செலுத்தணும்னு சொல்லி சொல்றார். எதுக்காக நம்ம துதிகளை செலுத்தணும், எதுக்காக கர்த்தருக்கு வந்து நன்றிகளை நம்ம சொல்லணும் அப்படி ஒரு கேள்வி கேட்டோம்னா, ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தின் நிமித்தமாக நீங்க என்ன பண்ணுவோம், நீங்க தேவனுக்கு கர்த்தருக்கு நீங்க நன்றிகளை அவங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதா கூட இருப்பார். அப்ப நன்றியோடு துதிகளோடு நாம என்ன பண்ணுவோம், அந்த பாத்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். பெரியமானவர்களே, வரக்கூடிய நாளில் நம்ம அந்த பாத்திரத்தை கை வைக்கும் போது நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நமக்கு அது எப்படி ஏற்பட்ட பாத்திரங்க, மிக மிக ஆசீர்வாதமான பாத்திரம் ஒன்று. அப்ப அந்த ஆசீர்வாதமான பாத்திரத்தில் நம்ம கை வைக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும், நம்ம உள்ளத்துல நன்றியோடு துதியோடு கூட என்ன பண்ணணும், அந்த பாத்திரத்தில் நம்ம பங்கு உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டியும் கூட நம்ம பார்க்கணும். அப்ப அடுத்த ஒரு கேள்வி, எதற்காக நம்ம துதிகளையும் நன்றிகளையும் தேவனுக்கு நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கிடையாது, பதில் சொல்லணும். எதுக்காக கர்த்தருக்கு தேவனுக்கு நம்ம நன்றிகளை நம்ம தெரிவிக்கணும், இந்த பாத்திரத்தை நமக்கு அருள்னால எதுக்காக அப்படின்னு கேட்கும் போது அதுதான். அப்ப இது ஆரோக்கியமான ஒரு சிந்தனை. ஒரு உண்மையான கிறிஸ்தவன், தேவனுடைய பிள்ளை, அல்லது ஒரு புதிய சிருஷ்டிக்கு உண்டான ஒரு ஆரோக்கியமான சிந்தனை என்னன்னா, ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தில் கை வைக்கிறது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது அப்படின்னு கிடை கிடையாது. அதுக்கு முன்பதாக அவரோடு அவருடைய பாடுகளோடு கூட நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், நம்ம பங்கு கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிந்தனை நமக்கு முதல்ல நம்ம வரணும் கூட இருப்பாங்க. அப்ப அந்த சிந்தனையை கூட என்ன பண்ணுவோம், நமக்கு அந்த நாளுக்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் கூட பார்க்கிறோம் பெரியமானவர்கள். அப்ப 1 கொரிந்தியர் 10:16 சொல்லுகிறபடி, அடுத்தது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம் நீங்க நன்றியோடு ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன் அப்படின்னா, இப்ப ஒரு பிரதானமான ஒரு காரியத்தை, முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றார். ஏன்னா இது ஓபனா சொல்லும் போது, இது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினுடைய ஐக்கியமா இருக்கிறது அல்லவா. அப்ப அவர் சிந்தன அந்த ரத்தத்துல உங்களுடைய பங்கும் ஏதோ சம் இருக்கு அப்படிங்கறத இங்க அப்போ சில பவுல் இங்க உணர்த்து தான் பார்க்கணும். கரெக்டா இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்றாங்க, அவ்வளவு ஓபனா சொல்லல, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்கு, நீங்க வாங்கி இது என்ன பண்ணுங்க, பான பண்ணுங்க சொல்லிட்டார். ஆனா இவர் சொல்லும் போது அக்கு வேற ஆணி வேற என்ன பிரிச்சு அவர் என்ன பண்றாரு, பேசுறாரு, நீங்கள் பங்கு கொள்கிற இந்த பாத்திரம் விடுபட்டதா இருக்கணுமா, சும்மா ஆசீர்வாதத்தின் பாத்திரம் அல்ல, அல்லது தேவனுக்கு நீங்க நன்றி சொல்கிற பாத்திரம் மாத்திரம் கிடையாது. என்ன அடுத்தது, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினுடைய ஐக்கியமா இருக்கிறது அல்லவா, நீங்களும் அந்த ரத்தத்துல போய் இணைகிற ஒரு பெரிய விசேஷமான காரியமா இருக்கிறது அல்லவா சொல்லி ஒரு கேள்வி போட்டு வைக்கிறார். அப்ப அதை குறித்து கூட நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தோம், இந்த பாத்திரம் என்ன சொல்லிட்டோம், ரெண்டு சேம்பர் இருக்கு, ரெண்டு செக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம், ரெண்டு பகுதிகள் அங்க இருக்கு. முதல் பகுதி அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இங்க உள்ள தெளிவா அங்க சொல்ற அப்போ அப்போ முதல் பகுதி இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மற்றும் மரணம், அதற்காகத்தான் நீங்க என்ன பண்றீங்க, நன்றிகளையும் துதியும் தேவனுக்கு நீங்க ஏறெடுக்கிறீங்க. என்னுடைய ஆண்டவர், என்னுடைய கர்த்தர், என்னுடைய மீட்பர் எனக்காக என்ன பண்ணிட்டார், அவர் வந்து பாடுகளையும் அனுபவித்தார். அதே போல அவருடைய வந்து ரத்தத்தை என்ன பண்ணார், எனக்காக அவர் கொடுத்திருக்கார், எனக்காக அவர் சிந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை. அப்ப இந்த சிந்தனையை உள்ளடக்கியது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி என் பார்க்கும் போது, அது மாத்திரமல்ல நாமும் கூட அந்த பாடுகள்ல ஐக்கியம் பெறுவதற்கு நம்ம உரிமை பெற்றுக்கிறோம் அல்லது சுதந்திரம் பெற்றுக்கிறோம் சொல்லி இங்க சொல்லுகிறதா கூட பார்க்கிறோம் பிரிமானது. அப்ப நம்முடைய உரிமை, நம்முடைய சுதந்திரம் எப்படின்னு பார்க்கும்போது, இன்னொருத்துல அப்போ சில பவுல் அவங்க சொல்றார், ரோமர்கள் ரொம்ப அழகா அவருக்கு சொல்ல வரும்போது, ஆறாம் அதிகாரத்துல ஒரு இரண்டு மூன்றாம் வசனத்துல நம்ம படிக்கலாம். ரோமர் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம், இங்க சொல்லும் போது ஞானஸ்தானத்தை அவர் குறித்து சொல்றாரு. ஆனா இந்த பாடத்துல கர்த்தருடைய பந்தி மற்றும் இந்த வசனங்களுக்குன்னு வந்து ஒரு இணைப்பு நம்ம கொடுக்கும் போது நிச்சயமாக இணைந்திருக்கு. ஏன்னா இரண்டாவது பகுதி இந்த கப்ல இந்த பாத்திரத்துல இருக்கிற இரண்டாவது பகுதி என்னன்னா நம்மை குறித்து அங்க பேசப்படுது. அப்ப நம்முடைய பாடு நம்முடைய மரணத்தை குறித்து அங்க சொல்லுது. அப்ப நாம் மரணம் அடைஞ்சிருக்கோமா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம பட்டுருக்கோம், மரணம் அடைந்திருக்கிறோம். அப்ப இந்த வசனம் அதைத்தாங்க சொல்லுது. மூணாவது வசனம் பார்க்கும்போது, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானத்தை குறித்து அங்க சொல்லுது. அப்ப ஞான ஸ்நானத்தை பெற்றிருக்கிற நாம் அனைவரும் எப்படி இருக்கலாம், அவருடைய மரணத்துக்குள்ளாக, ஆமா மரணத்துக்குள்ளாக கூட நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். சும்மா நம்ம வந்து மரணத்துக்கு வந்து பாவத்துக்கு மறிச்சிட்டு நான் நீதிக்கு உயிர்த்தெழுந்திருக்கேன் அப்படிங்கறது இல்ல, அதையும் தாண்டி எப்படி இருக்கலாமா, ஞானஸ்தானம் பெறுகிறது என்னன்னா கிறிஸ்துவோடு மரணத்தோடு நம்ம என்ன பண்ணிருக்கோம், நாமும் வந்து இணைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லி அங்க சொல்லுகிறதா பார்க்கும். தொடர்ந்து வசனங்கள் படிங்க சிஸ்டர். இங்க வெளி கிளியரா சொல்றாரு, மரணத்துக்குள்ளாக நீங்க போறது மாத்திரம் இல்ல, அவரோட கூட என்ன பண்ணியாச்சு, அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப டோட்டலா நம்முடைய வில்லிங்ஸ், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தைகள் எல்லாம் என்னாச்சுங்க, ஒண்ணுமே இல்ல, அடக்கம் பண்ணியாச்சுன்னா ஒண்ணுமே இல்ல, முடிஞ்சு போச்சு. சாகர கூட முன்னாடி என்ன பண்ணுவாங்க, வந்து கடைசியா பாக்குறவங்களும் ஒரு முறை பாத்துருப்பாங்க, அப்ப போக பாக்காதவங்க எல்லாம் போய் பார்ப்பாங்க, இன்னும் ஒரு முறை பாக்குறவங்க எல்லாம் போய் பாத்துருவாங்க, அந்த பாக்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு அல்லது உள்ள போட்டா அமுத்தியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதே போல நம்முடைய சுய சிந்தைகள், நம்முடைய ஆசைகள், விருப்பு வெறுப்புகள் எல்லாத்தையும் தேவன் என்ன பண்றாருன்னா கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணிருக்காரு, அங்க ஞானஸ்தானம் அப்படிங்கிற ஒரு காரியத்தினால மரணத்துக்கு உட்படுத்தி அது மாத்திரமல்ல போட்டு அடக்கம் பண்ணிருக்க, முழுமையாக வந்து என்ன பண்ணிருக்காரு, அவரோடு கூட நாம் வந்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவான காரியத்தை இங்க சொல்றதா பார்க்கும். பிரியமானவர்களே, அந்த விதமாக தான் நாம் என்ன பண்ணிருக்கோம், இந்த மரணத்தை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஏற்றுக்கொள்ள கூட அகலா இருக்கும். அதேமாக வந்து ஞானசனம் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தை இருந்தால் கூட இப்ப கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம் கூட நம்ம பார்க்கணும். பிரியமான அஞ்சாவது வசனம் படிங்க சிஸ்டர். அது மாத்திரமல்ல, இங்க கர்த்தா இயேசு கிறிஸ்து சொன்னபடி, நான் இப்ப இந்த ரசத்தை உங்களோட நான் பங்கு கொள்றேன், திரும்பவும் எப்படி என்னுடைய பிதாவினுடைய ராஜ்யத்துல நவமானதா என்ன பண்றாதியா, உங்களோடு கூட நான் அதை பங்கெடுத்துக்கிறேன்னு சொல்லுகிற மாதிரி இங்க வசனத்தின்படி இந்த மரணத்துல சாயலை நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கோம். அது மாத்திரமல்ல, அப்படி அடக்கம் பண்ணப்பட்டிருந்தோம்னா கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணுவோம், நம்ம உயிரோடு கூட எழுந்திருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூட இங்க நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு நான் பார்க்கும். அப்ப அவருடைய பாடுகள் மற்றும் மரணத்துல மனப்போம் நம்ம பங்கு பெற்றுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு காரியத்தை வந்து இந்த ஒரு வசனம் நமக்கு உணர்த்ததுதான் இருக்கு. பிரிமான பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் 29 வசனம் மிக தெரிந்த வசனம் தான். ஏன்னா கிறிஸ்துவிட்ட வந்து நம்ம விசுவாசம் வைக்கிறது மாத்திரமல்ல, ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தான் அப்படிங்கிற விசுவாசம் மாத்திரமல்ல, ஏசு கிறிஸ்துனுடைய மீட்பர் தான், ரட்சகர் தான், எனக்காக ரத்தம் சிந்தினார் தான், எனக்காக மரித்தார் தான், எனக்காக உயிர்த்தார் தான் அப்படிங்கிற விசுவாசம் மாத்திரமல்ல, அதையும் தாண்டி என்ன வேணுங்களாம் அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கு நாங்க எப்படிப்பட்டிருக்கலாம் அருளப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அங்க சொல்லுகிறத, அவர் நிமித்தமாக நம்ம பாடுகளை கூட அனுபவிக்க வேண்டும் சொல்லி அங்க சொல்றான்னு பார்க்கும். பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் 29 வசனத்துல பார்க்கும்போது அப்ப இன்னும் தெளிவாக இந்த பாடத்திற்குள்ளாக நம்ம கடந்து போகணும்னு பார்க்கணும். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது மேலோட்டமாக நம்ம பார்த்தோம்னா சொல்லலாம், நம்முடைய பாவங்களை நம்முடைய பாவங்களுக்காக என்ன பண்றோங்களா கத்ரா இயேசு கிறிஸ்து அங்க வந்து அடிக்கப்பட்டால் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதுன்னு பார்ப்போம். அப்ப இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த ரத்தத்தினால நம்ம எப்படி இருக்கலாம், நம்முடைய பாவம் வந்து மன்னிக்கப்படுச்சுங்களா, மன்னிக்கப்படுச்சா? இன்னொரு வார்த்தை நான் கொடுக்குறேன், மன்னிக்கப்பட்டதா அல்லது மூடப்பட்டதா? இப்ப சரியான வார்த்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், மூடப்பட்டிருக்கு பார்க்கலாம். மன்னிக்கப்பட்டாயிடுச்சுன்னா திரும்பமாக நம்ம என்ன பண்ண முடியாது, பாவம் செய்ய முடியாது. இப்ப நான் பாவம் செய்யல, மீறுதுக்குள்ளாக போல, தவறுதுக்குள்ளாக நான் போகல அப்படின்னு யாராச்சும் நம்ம கை தூக்க முடியுங்களா? இல்ல, திரும்பவும் திரும்ப சின்ன சின்ன தவறுகள் கூட நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய ரத்தம் நம்ம என்ன திரும்பவும் திரும்ப நமக்காக அது விலை கிரயமாக பலியாக அங்க என்ன பண்ணிருக்கு, நமக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கப்பட்டிருக்கு. பிரியமானவர்கள், அதனாலதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் சிந்தன ரத்தத்தினுடைய முதல் பகுதி அல்லது முதல் உரிமை முதல் சுதந்திரம் யாருக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னா உலக ஜனத்திற்கு இல்ல. நம்ம தீமோதியில பாக்குறோம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லாருக்காகவும் என்ன பண்ணிச்சுக்கலாமா, அங்க சிந்தப்பட்டிருக்கு, எல்லாருக்காகவும் அவர் மரித்தார்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னொரு இடத்துல பார்க்கும்போது அநேகரை மீட்கும் பொருளாக நமக்கு தெரியும். அப்ப அந்த அநேகர் மற்றும் எல்லாரும் என்ன வித்தியாசம் பார்க்கும்போது, எல்லாரும் வந்து யாரை குறிக்கிறது, உலக ஜனத்தை குறிக்கிறது. அநேகர் அப்படிங்கிறது வந்து பிரதானமாக குறிப்பாக சபை ஜனங்களை மாத்திரம் குறிக்கிறதான பார்க்கும். அப்ப என்ன பாயிண்ட் நம்ம சொல்லலாம்னு பார்க்கும்போது, பிரியமானவர்கள், நம்முடைய பாவம் இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்கலாமா, ஒரு ஒரு போர்வை போட்டு ஒரு சால்வை போட்டு மூடப்பட்டிருக்கு அவ்வளவுதான். தேவன் அங்கிருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கலாமா, அந்த சால்வை மாத்திரம் தான் தெரியும், அது என்ன சால்வை அப்படின்னு நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய நீதியினால சம்பாதித்த அந்த நீதியினுடைய சால்வை, அந்த வஸ்திரத்தினால நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டிருக்கு. ஆனா அப்பப்போ நம்ம தான் என்ன பண்றோம், சால்வையை கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் வெளியே பாக்குறோம், உலகத்தை நம்ம பாக்குறதுலாம் இருக்கும். இருந்த போதிலும் கிறிஸ்துவனுடைய அன்பு மற்றும் பிதாவாக தேவனுடைய இரக்கம், கிறிஸ்துவின் நிமித்தமாக நம்ம வைத்திருக்கிற அந்த கிருபையை வந்து திரும்ப திரும்பமாக நம்ம வந்து மன்னிப்புக்குள்ளாக கொண்டு போகணும் பார்க்கிறோம் பெருமாளர். அப்ப அவருடைய பாடு அவருடைய மரணம் இன்னை வரைக்கும் வந்து நமக்கு எப்படி இருக்கலாமா, அவர் ரத்தம் சிந்தின அந்த ஒரு காரியம் இன்னை வரைக்கும் நமக்கு வந்து அது மிக பிரயோஜனம் உள்ளதாக அல்லது நம்முடைய பாவங்களை நம்முடைய வீடுகளை மூடத்தக்கதாக என்ன எப்படி இருக்கோம், நமக்கு அது பயன்பட்டு வந்துட்டு இருக்கணும் கூட நம்ம. ஆனா அதையும் தாண்டி இந்த ஒரு பாவி ஜனங்களை தான் அப்போதுலாம் பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பாடுகள் அந்த மரணம் அவருடைய ரத்தத்துல நீங்க கூட என்ன பண்ணிருக்கோம், ஐக்கியம் ஆயிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அழைப்பாக கொடுக்கறதா கூட நம்ம பார்க்கும். அப்ப நம்மையும் கூட அதுல பங்கு பெற செய்ய வேண்டும். அப்ப இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அநேக விஷயங்கள வந்து கொஞ்சம் விலகித்தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த முழுமையாக என்ன பண்றதுல காரியங்களை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு வந்து நம்ம நடக்கிறதுக்கு முடியறதுங்க, ஏன்னா மாம்ச பலவீனம் இருக்கிறதுனால அநேக விஷயங்கள் நம்ம நடக்க முடியல. இருந்த போதிலும் தேவன் என்னத்தான் எதிர்ப்பார் பார்க்கிறாருன்னா, பிராக்டிக்கலா நீங்க நடந்து வரணும் அப்படிங்கிறது இல்ல, அதுக்கு முன்பதாக எப்படி இருக்கலாம், மைண்ட்ல உள்ளத்துல நீங்க என்ன பண்ணுங்க, சிந்தனையில நீங்க ரெடி ஆகணும் தான் அவரை எதிர்பார்க்கிறார். அப்ப அதுலயாச்சும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, ரெடி ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு கூட தான் நம்ம பார்க்கணும். அதே போலதான் இப்ப சில போல இங்க கொடுக்குற ஒரு அழைப்பு என்னன்னா, உங்களுடைய அழைப்பு எப்படி இருக்கலாமா, உங்களுடைய அந்த பங்கு எப்படி இருக்குன்னா, ஏசு கிருஷ்ண பரிசுத்தமான ரத்தத்துல வந்து நீங்க கூட எப்படி இருக்கலாம், ஐக்கியம் பண்ணப்பட்டவர்களாக நீங்க இருக்கிறீங்க கொடுப்பாங்க. பாவி ஜனங்களாக இருந்தாலும் கூட இங்க என்ன ஒரு வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம், அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரக்காக நீங்க நன்றி சொல்வர்களாக கிருஷ்ணனுடைய ரத்தத்துல நீங்கள் கூட என்ன பண்ணிருக்கோம், ஐக்கியம் பண்ணப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி அங்க சொல்லுகிறதா கூட நம்ம பார்க்கணும் பிரியமான. அப்ப இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம், ரோமர் 8:17 வசனம் மிக தெரிந்த வசனம் தான், இருந்த போதும் படிக்கலாம். இப்ப இங்க பார்க்க போது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி என்ன பண்ண பண்ணிருக்கோம், நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நம்ம அழைக்கப்பட்டோம்னா அவ எப்படிப்பட்டவர்களா இருக்கலாம்? தேவனுடைய. அப்ப தேவனுக்கு என்னென்னலாம் இருக்கும், என்னென்ன சொத்தெல்லாம் இருக்கும், அதெல்லாம் யாருக்கு? நமக்கு தான். ஆனா இன்னொருத்தர் அங்க இருக்காரு, அவர் யாரு? ஏசு கிறிஸ்து. அப்ப நமக்கு முன்னாடி என்ன பண்றாரு? அவரு அந்த சொத்தெல்லாம் வாங்கியிருக்கிறார். ஆனா தேவனுக்கு அந்த வசந்தத்தை அடுத்த பகுதி பார்க்கும்போது தேவனுக்கு நம்ம எப்படி இருக்கலாமா? சுதந்திரமாய் நம்ம இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது கிறிஸ்து உடனே உடல் சுதந்திரமாய் இருக்கிறோம். அப்ப உலகத்தின் படி பார்க்கும்போது கூட, அல்லது நம்ம ஆவின் படி பார்க்கும்போது கூட, உடனே நமக்கு மைண்ட்ல என்ன வரும்? தேவனுடைய பிள்ளைகள் ஆகும், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்ப அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கும்? இந்த அகில உலகத்தையும் நம்ம கூட என்ன பண்ணிடலாம். ஏன்னா இந்த அகில உலகத்தினுடைய அதிபதி யார் தான்? நம்முடைய பிதாவாகிய தேவன். அவர் ரெடி பண்ணத்தான். அப்ப அவருக்கு உண்டான எல்லா விஷயமும் நமக்கு தான், சரிங்களா? அப்ப அந்த விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்வது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். அவருடைய குமாரனுக்கு என்னென்ன கொடுத்துட்டாரோ அதுல கூட நமக்கு என்ன இருக்கு? ஷேர் இருக்கு. அப்ப நாம் கூட வந்து அதை பங்காளிகளாக நம்ம இருக்கிறோம் சொல்லி பார்க்கணும். அப்ப மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தான் வந்து உடனே நம்ம வந்து மனசு ஏற்றுக்கிறது ஒழிய. ஆனா இந்த பாத்திரத்தினுடைய முதல் பகுதி நம்ம சொன்னமே, அந்த பாடுகள் மற்றும் மரணம், அதை குறித்து நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். அப்ப இந்த காரியங்களை அனுபவித்தா தான் நம்ம என்ன பண்ணிக்கலாமா? அந்த கிறிஸ்துனுடைய அவர் பெற்றுக்கொண்ட எல்லா வித ஆசீர்வாதத்திலையும் நமக்கும் பங்கு இருக்குன்னு கூட நம்ம பார்க்கணும். இன்னும் தெளிவாக சொல்ல போனா பிரியமானவர்கள், இன்னைக்கு வந்து தேவனுடைய பிள்ளைகள் நம்ம சொல்றோம், உண்மைத்தான். தேவனுடைய பிள்ளைகளாக வந்து எப்படி வந்து நீதிமான்களாக வந்து நம்ம எண்ணப்பட்டிருக்கிறோமோ அதே போல தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அழைக்கப்படல, அவர்னால ஏற்றுக்கொள்ளப்படல, தயவு செய்து திருத்தம் பண்ணிக்கணும். நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? அவ்வளவுதான். ஜஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காரு? யோசனை பண்ணிருக்காரு. இப்ப இந்த ஜனங்கள் என்ன நம்பி வந்திருக்கிறாங்க, என்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வதற்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன்? நான் ஏற்றுக்கொள்ளல, ஏற்றுக்கொள்வதற்கு நான் மனதா இருக்கிறேன். அவ்வளவுதான், அதோட நிறுத்தி வச்சிருக்கிறாரு. ஆனா அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணும்? உள்ள போகணும். பிரியமானவரே, தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் நாம் சுதந்திரராய் இருக்கிறோம். அப்ப அவருடைய சுதந்திரராய் இருந்தால் கிறிஸ்துவனுடைய உடன் சுதந்திராய், உடன் பங்காளிகளாய் நம்ம இருக்கிறோம் கூட பார்க்கணும். தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி முழுமையாக தேவனா ஏற்றுக்கொள்ளப்படுவது எப்ப தெரியுங்களா? யூதால சொன்னபடி எப்ப வந்து இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய சபையை, தன்னுடைய சரீரத்தை வந்து மிக சந்தோஷமாய் தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக கொண்டு நிறுத்துறாரோ அப்பதான் என்னதுங்க, தேவன் வந்து சொந்த பிள்ளைகளாக நம்ம வந்து ஏற்றுக்கிறார். அப்ப அது வரைக்கும் பிள்ளைகளாக என்ன பண்ணிருக்கிறோம்? எண்ணப்பட்டிருக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப அதற்கு நம்ம ரெடி பண்றதுக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லப்படுதாப்பா. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய அவர் கிடைக்கப்பட்ட சுதந்திரத்துல நாமும் பங்கு கொள்ளம்னா, அதுக்கு முன்பதாக என்னென்னலாம் அவர் வாங்கிட்டாரோ அதுல எல்லாம் நமக்கு என்ன இருக்கும்? பங்கு வேணும். அப்ப என்னென்ன வாங்கிட்டாரு? பிதாவாக தேவன்ட்டு இருந்து இயேசு கிறிஸ்து என்னென்ன விஷயங்களை அவர் வாங்கிட்டார்? ஒரு கேள்வி போட்டோம்னா என்னென்ன பாயிண்ட் சொல்லலாம்? எல்லா திட்டங்களையும் வாங்கிட்டாருங்க. அப்புறம் சாயலை வாங்கிட்டாரு, பாடுகளை என்ன பண்ணிருக்கிறார்? அப்ப அந்த பதில் தான் முதல் நம்ம சொல்லணும். பாடுகளை, துக்கங்களை வாங்கிட்டார், திட்டங்களை வாங்கிட்டார். நாம திட்டம் வாங்கிட்டோமா இல்லைங்களா? வாங்கிட்டோம். அப்ப திட்டங்களை வாங்கின நாம் அதே கையில தான் நம்ம என்ன வாங்கணும்? இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட அதே பாடுகள், அதே துக்கங்கள், அதே மரணம் நம்ம என்ன பண்ணுவோம்? வாங்கக்கூடியவர்களாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அப்ப அதை அந்த பாத்திரத்துடைய முதல் பகுதியை நம்ம நிறைவேற்றினோம்னா தான் இரண்டாவது பகுதிக்கு உண்டான அந்த ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரம் நம்ம கைக்கு என்ன பண்ணும், அது கிடைக்கப்படும் கூட நம்ம பார்க்கிறோம் பெரியமானவர்கள். அடுத்தது இயேசு கிறிஸ்துடைய இந்த ரத்தம் எதை குறிக்குது நம்ம பார்த்தோம், அது பாடு மற்றும் மரணத்தை குறிக்குது. அப்ப இந்த பாடு மற்றும் மரணத்தோடு கூட நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? ஐக்கியமா இருக்கிறோம் என்று நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம் சொல்லி இப்ப சொல்றோம். அடுத்தது இந்த ஐக்கியம் எப்படிப்பட்ட ஐக்கியமா இருக்கணும் அப்படிங்கறது ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இது இரண்டு விதமாக இங்க சொல்லப்படுது பாடத்துல. ஒன்று, இந்த ஐக்கியம் எப்படிப்பட்ட ஐக்கியம்னா, உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம ஐக்கியம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஒன்னு, இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. அது அந்த ஊமையில சொல்றாரு, நான் மெய்யான திராட்சை செடி, அப்ப நீங்க அதுல இருக்கிற இணைந்திருக்கிற கொடிகளா இருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க சொல்றதா பாக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற அந்த ஐக்கியத்தை அங்க குறிக்கிறது. அப்ப அப்புறம் மத்திய 26:27 பார்க்கும்போது இந்த கர்த்தருடைய பாத்திரத்துல பங்கு கொள்ளக்கூடிய இந்த ஒரு காரியத்தை குறித்து ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டளையை அவர் கொடுக்கிறதா பார்க்கும். சரி பிரதர், அங்க நமக்கு வேண்டிய வார்த்தை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, சீஷர்களை பார்த்து சொல்றாரு, இந்த பாத்திரத்தை நீங்க வாங்கி பான பண்ணுங்க. எப்படின்னா ரொம்ப கிளியரா அங்க வார்த்தை கொடுக்கிறாரு, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, இதுல பாலம் பண்ணுங்க. ஒருத்தர் கூட என்ன பண்ணிட வேணாம், அதை வந்து ஒதுக்கிட வேண்டாம், தவறிட வேண்டாம். நீங்க எல்லாருமே என்ன பண்ணிருங்க, இதுல பானம் பண்ணுங்கள் எல்லாரும் அப்படிங்கிற சொல்லி அங்க சொல்றது. அப்பா அப்ப இந்த ஐக்கியம் அப்படின்னா கம்ப்ளீட்லி நீங்க என்ன பண்ணுங்க சொல்ற, ஃபுல் அண்ட் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணுங்க, இதோட நீங்க ஐக்கியம் பெற்றுக்கொள்ளுங்க சொல்லி அங்க சொல்றது. அப்பா திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறோம் அந்த ஐக்கியத்திற்கு முன்பதாக அவர் என்ன பார்க்கும்போது கிருஷ்ணனுடைய ரத்தம் அல்லது அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் பார்க்கும்போது நம்ம திரும்பமா ஞாபகப்படுத்தும் போது என்ன சொல்றோம்னா அந்த பாடு மற்றும் மரணம். அப்ப அந்த ஐக்கியம் சொல்லும் போது இப்ப மைண்ட் நம்ம என்ன கொண்டுறோம்னா கிருஷ்ணனுடைய பாடு மற்றும் மரணத்துல நம்ம என்ன பண்றோம், நம்ம பானம் பண்ணணும். அப்ப நீங்க எல்லாரும் சொல்லி அங்க சொல்லுறது. அப்ப இதை வந்து சகோதரர் கூட சொல்லும் போது இரண்டு விதமாக அங்க பிரிக்கிறதா கூட பார்க்கணும். அப்போ அசன பேரு இதை குறித்து சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க செய்கிறதன் நிமித்தமாக உங்களுடைய அழைப்பை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய தெரிந்து கொள்ளதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, உறுதி பண்ணிக்கோங்க சொல்லி அங்க சொல்லுறதா பார்க்கணும். இப்ப அந்த வசனம் வந்து ஒவ்வொரு நிலைக்கும் நம்முடைய நிலைக்கும் வந்து அது பொருந்துகிறதா இருக்கு. அப்ப வருஷம் ஒரு முறை நீங்க பண்ணும் போது நீங்க என்னத்தை உறுதி பண்ணிக்கிறீங்களா, தேவனுடைய திட்டத்திற்காக எந்த நிலையில இருந்து எந்த நிலைக்குள்ளாக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, அந்த அழைப்பை நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, உறுதி பண்ணிக்கிறீங்க ஒரு விஷயம். அதே போல அந்த அழைப்பின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவின் சொந்த சரீரமாக சபையாக நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதையும் கூட நீங்க என்ன பண்ணிக்கோங்க, உறுதிப்படுத்திக்கோங்க. எதுக்குன்னா வருஷ வருஷம் நீங்க பயபக்தியாய் பரிசுத்தமாய் செய்யக்கூடிய இந்த ஒரு ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரத்துல பங்கு கொடுக்குற அந்த விஷயம் கூட அங்க சொல்லுறதா பார்க்கணும் பெரியமாவுக்கு. அப்ப நீங்க எல்லாரும் பானம் பண்ணுங்கள் அது கூட இரண்டு அர்த்தத்தை இங்க கொடுக்கறதா நம்ம பார்ப்போம். அப்ப என்ன இரண்டு அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலீஷ்ல அதை நம்ம சொல்ல போனா நமக்கு ரொம்ப கொஞ்சம் தெளிவா விளங்கும்னு பார்ப்போம். அப்ப ட்ரிங்க் இ ஆல் ஆஃப் இட்னு சொல்ற, அப்ப நீங்கள் எல்லாரும் சொல்லி அங்க சொல்றத ஏற்கனவே நம்ம சொன்ன ஒரு பிரகாரம். இன்னொரு விஷயம் என்னன்னா ட்ரிங்க் ஆஃப் யூ சொல்றாரு, ட்ரிங்க் ஆஃப் யூ சொல்றாரு. அப்ப ட்ரிங்க் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு அதே போல ஆல் ஆஃப் இட்னு சொல்றாரு. ஒண்ணு உங்கள இருக்கிற இங்க பத்து பேர் பன்னெண்டு பேர் இருக்கிறீங்கன்னா 12 பேரும் நீங்க என்ன பண்ணிருக்கோம், பானம் பண்ணுங்க. ஒண்ணு என்னன்னு அந்த பாத்திரத்துல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிருக்கோம், பானம் பண்ணிருங்க அவங்க சொல்றதா பார்க்கும். அப்ப இரண்டு விஷயம் நம்ம கவனத்துல கொள்ளணும் பெரியமா. அப்ப நம்முடைய சகோதரன் நம்முடைய சகோதரிகள் ஒருவேளை இதை தவறுதலா இருந்தா கூட நீங்க தயவுசெய்து நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு கூட இந்த காலத்துக்குண்டான காரியத்தை வந்து அவங்களுக்கு உணர்த்தி கொஞ்சம் கடினமா குறைந்தவங்க பரவாயில்ல, உணர்த்தி அவர்களே கூட அந்த பந்தியில பங்கு பெற வைக்கலாம். ஒண்ணு இன்னொன்று அந்த பந்தி அந்த பாத்திரத்துக்கு எல்லா விஷயத்தையும் நீங்க என்ன பண்ணிடுவோம், அதனாலதான் வந்து நம்ம வந்து எங்க இருக்கிற அந்த பாத்திரத்துல கொஞ்சம் மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா கூட என்ன பண்ணிடுவோம், மறுபடியும் நம்ம சகோதர சகோதரில் என்ன பண்றோம், சாப்பிட்டு அதை காலி பண்ணிடுறோம், அது மிச்சம் வைக்க கூடாது. ஆனா அதற்காக நான் சொல்லல, இதுக்குண்டான ஆவிக்குரிய ஆழமான அர்த்தம் என்ன அப்படிங்கிற நம்ம பார்ப்போம். என்னன்னா முதல் கருத்து சுவிசேஷ யுகத்திற்குள்ளாக நீங்க என்ன பண்ணிருங்க, இந்த விஷயத்துல நீங்க எல்லாருமே பங்கு கொள்ளுங்கன்னு சொல்றேன். ஒரு பாயிண்ட் நல்லா கவனிச்சுக்கணும், இங்க 20 பேர் நம்ம இருக்கிறோம்னா 20 பேரும் அந்தந்த சமயத்திற்கு அந்தந்த காலத்துல வந்து இந்த காரியத்துக்கு என்ன பண்ணிரும் பங்கு கொள்ளணும். கொஞ்சம் தவற விட்டுட்டோம்னா ஏன் தெரியுங்களா, இன்னும் நமக்கு டைம் இல்லை நமக்கு தெரியும். அப்ப இந்த ஆறாவது 1000 வருஷம் அந்த 6000 வருஷம் முடிய போகுது, 7வது 1000 வருஷம் தொடங்க போகுது. திரும்பமாக அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துறேன், இது கடைசியாக உங்களோடு கூட நான் என்ன பண்றேன் இந்த ரசத்தையும் வந்து நான் வந்து பங்கு கொள்கிறேன். இதை விட்டுட்டு நம்ம என்ன அடுத்தது, என்னுடைய பிதாவுடைய ராஜ்யத்துல புதியதா திரும்பமாக நான் வந்து உங்களோடு கூட பங்கு கொள்றேன்னு சொல்லி கர்த்தா இயேசு சொல்லுங்கிறது. பிரகாரமாக சுவிசேஷ யுகம் முடிவதற்குள்ளாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த விஷயத்துல நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், அதை பங்கு கொள்கிறோம் கூட பார்க்கலாம். இந்த வாய்ப்பை தவறி விட்டுட்டோம்னா ஏன் அப்படி சொல்றோம், சுவிசேஷ யுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன அதுக்கப்புறம் இந்த பந்து இருக்குமா, இந்த ஒரு பங்கு கிடைக்குமா நமக்கு, அப்படி கிடைத்தாலும் ஒருவேளை இந்த பாத்திரத்துல லிட்டரலா நம்ம சொல்லலாம், இங்க இருக்கிற பாத்திரத்துல நம்ம பங்கு எடுத்துக்கலாம், ஆனா அங்க என்ன பண்ண முடியாது, பங்கு எடுக்க முடியாது. ஒண்ணு அந்த ஆசீர்வாதத்துல பங்கு எடுக்க முடியாது. ஒண்ணு இரண்டாவது விஷயம், கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதும் அவர் நிமித்தமாக துக்கப்படுகிறதும் அவர் நிமித்தமாக மரணத்துக்குள்ளாக போகிற விஷயம் எதுக்குள்ளாக நடந்து முடிஞ்சிருங்க, சுவிசேஷ யுகத்திற்குள்ளாகவே அது நடந்து முடிஞ்சிருக்கு. அப்ப யாரெல்லாம் இந்த சுவிசேஷ யுகத்திற்குள்ளாக உண்மையாக அந்த பாடு துக்கம் மரணத்துல பங்கு கொள்றாங்களோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க, சபையாக தேர்ந்தெடுக்க போனப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்துல நான் பங்கெடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை சொல்லி அங்க சொல்லுறதா பாக்கும் ஒரு விஷயம். இரண்டாவது ஒரு தாட் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாரும் பானம் பண்ணுங்க சொல்லிட்டாரு, அதுல இருக்கிற எல்லாத்தையும் கூட நீங்க என்ன பண்ணிருக்கோம், மிச்சம் வைக்காதீங்க சொல்ற. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து மொத்தமா சொன்னாரு, இப்ப தனித்தனி சகோதரன் தனித்தனி சகோதரி பார்த்து அவர் பேசுறாங்க. எப்படின்னா சகோதரன் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த விஷயத்துல பாத்திரத்துக்கு எல்லா விஷயத்தையும் நீங்க என்ன பண்ணிருங்க, பானம் பண்ணிருங்க. அது என்ன விஷயம், திரும்பமாக அந்த பாயிண்ட் நம்ம மைண்டுக்கு கொண்டு வரணும், கிறிஸ்துவுக்கு உண்டான அந்த பாடு மற்றும் மரணம். ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் யாரெல்லாம் தேவன் வந்து அந்த பாத்திரத்துல பங்கு கொள்வதற்கு தேவன் உரிமை கொடுத்திருக்கிறாரோ, வாய்ப்பு கொடுத்திருக்காரோ, அவங்க என்ன பண்ணிடணும், முழுமையாக அதை எடுத்துக்கொள்ளணும், முழுமையாக அதை பெற்றுக்கொள்ளணும். சரியான காலத்துல, சரியான நேரத்துல, சரியான முறையில என்ன பண்ணிக்கணும், அதை எடுத்துக்கணும். என்னன்னா, முழுமையாக கடைசி வரைக்கும் கொஞ்சம் கூட மீதம் இல்லாம கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் கிறிஸ்துவ பட்ட அந்த அதே துக்கங்களையும் கிறிஸ்துவனுடைய மரணத்துல கூட நம்ம என்ன பண்ணிக்கணும், முழுமையாக தங்களை வந்து ஈடுபடுத்திக்கணும், அதை முழுமையாக பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இங்க அப்போஸ்தலன் பவுல் இங்க சொல்கிறதா கூட நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர், அப்ப சபையினுடைய பாடுகள் என்ன, ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரனுடைய பாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அநேகமாக இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய பாடுகள்லாம் வந்து அது வேற. ஏன்னா ஆவிக்குரிய பிரகாரமான பாடுகள் நம்ம வந்து இன்னும் அனுபவிக்க வந்து இன்னும் காத்து கொண்டிருக்கிறோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கூட ஆரம்பிச்சுட்டு இருக்கலாம். அப்ப என்ன உண்மையான பாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கும் போது நமக்கு தெரியும், கிறிஸ்து எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து பாடுகளை அனுபவித்தாரோ, அதே போல நமக்கு கிடைக்கிறது இல்லை, அந்த வாய்ப்பு கூட இல்லை. எந்த போதிலும் அது மனதளவிலையாச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் அது கொஞ்சம் ஓடிட்டு பார்க்கணும் மைண்ட்ல. அதுக்காக நான் என்ன பண்ணல, பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் பார்த்து அந்த சிந்தனைகள் சொல்லல. ஏசு கிறிஸ்து வந்து என்ன பாடுகள் பட்டார், அது மாத்திரமல்ல எதற்காக பாடுபட்டார், முக்கியமான பாயிண்ட், யாருக்காக பாடுகளை பட்டார். அதனால தான் நமக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு வசனம் நாம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க வசனம் எடுத்து படிக்கணும்னா, ஏசு கிறிஸ்து தமக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவர் என்னென்ன வந்து யோசனை பண்ணலீங்களாமா, அவமானத்தை என்னாமல் சிலுவை அவர் என்ன பண்ணிட்டார், சகித்தார். அதன் நிமித்தமாக வரக்கூடிய ஆசீர்வாதம் பின்பதாக சொல்லப்படுது. அப்ப இங்க பார்க்கும் போது இந்த வசனத்திற்கு ஒப்பிட்டு நம்ம சொல்லலாம், இந்த பாத்திரம் இரண்டு பகுதி, முதல்ல அவமானம் மற்றும் சிலுவை, இரண்டாவது பகுதி தேவனால் கொடுக்கப்படக்கூடிய அந்த மிக மேலான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கிறோம். அப்ப நம்ம என்னதான் நம்ம இப்ப இந்த காலத்துல யோசனை பண்ணணும், நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும், நம்ம சிந்தையில கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கும் போது, ஏசு கிறிஸ்து பாடுகள் பட்டார், ரைட், அதை நாம் கூட படணும் அப்படிங்கிறது இல்ல, எதுக்காக பாடுகள் பட்டார், யாருக்காக பாடுபட்டார், என்ன நோக்கம் அப்படிங்கறத பார்க்கணும். அப்ப அந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஏசு கிறிஸ்துவை போல அவமானத்தை நம்ம என்ன பண்ணணும், அவமானத்தை சிலுவையை சகிக்கணும். அதுக்கப்புறம் தேவனுடைய கேரவர்கள் நம்ம பெறக்கூடிய அந்த ஆசீர்வாதம் தேவன் நம்ம நிச்சயமாக தருவார் கூட நம்ம பார்க்கிறோம் பெரியமானவர்கள். அப்ப இந்த சபையினுடைய பாடுகள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும் போது, ஏசு கிறிஸ்துவை போலவே பிரதர் சொன்னாரு, ஏசு கிறிஸ்துடைய சாயல், அதாவது ஏசு கிறிஸ்து பிதாவுடைய சாயலை பெற்றுக் கொண்டார்ன்னு சொல்லி பார்த்தோம். அதே போல நாமும் கூட யாருடைய சாயலை பெற்றுக் கொள்ளணும், யாருடைய சாயலுங்க, ஏசு கிறிஸ்துடைய சாயலை நம்ம பெற்றுக் கொள்ளணும். நம்ம என்னதான் யோசனை பண்ணும், நாமும் என்ன பண்றதோ பிதாவுடைய சாயலை நம்ம பெற்றுக் கொள்ளணும். ஆனா ஏசு ரொம்ப கிளியரா சொல்றேன், என்னால என்று நீங்க என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது சொல்றேன். அப்ப அந்த திராட்சை செடிகளோட உண்மை கூட பார்க்கும் போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அப்ப பழங்கள் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா யார் மூலமா தான் கொடுக்க முடியுங்களா, செடி மூலமா தான். அப்ப ஏதாவது தேவன் கூட டைரக்டா நமக்கு வந்து தண்ணி ஊத்துறது கிடையாது, எப்படிங்க, அந்த வேர்ல தான் ஊத்துட்டாரு. அப்ப தண்டின் மூலமாக அந்த இணைந்திருக்கிற அந்த குடிகளுக்கு அங்க என்ன பண்ணுங்க, அந்த முக்கியமான அந்த காரியங்கள் அங்க கொடுக்கப்படுகிறாப்ப அதை எடுத்துக்கொண்டவர்களாக என்ன பண்ணும், பழங்களை நம்ம கனிகளை நம்ம கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் பெரியமானவர்கள். அப்ப அது நிமித்தமாக இந்த எடுத்துக்கொள்கிற விஷயம் தான் அநேகமாக வந்து மறைந்திருக்கிற ஒரு அர்த்தம் நினைக்கிறேன், பாடுகள் மற்றும் துக்கங்கள் சொல்லி பார்க்க. ஒருவேளை இயேசுக்கு சொல்லுகிற மாதிரி இந்த விஷயங்களை தண்ணியோ அந்த சத்துக்குள்ளையோ வந்து எடுக்காம இருந்துச்சுன்னா அந்த கொடி எப்படிப்பட்டதா தான் இருக்கலாமா, என்ன பண்ணுங்க, அது காஞ்சிட்டு போயிடும். அப்ப கண்டிப்பா இந்த செடிக்கும் கொடிகளுக்கும் இணைப்பு இல்லவே இல்லைன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கும். அப்ப நெக்ஸ்ட் டைம் பிதா ஒரு ரவுண்ட் வரும்போது என்ன பண்ணுவாங்க, தோட்டக்காரர் அதைய அழகா கட் பண்ணி ட்ரிம் பண்ணிடுவார், ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு போயிடுவார். பிரியமானவர்களே, ஏசு கிறிஸ்து பட்ட பாடுகள் நிமித்தமாக நாமும் கூட முதல்ல நம்ம என்ன கொஞ்சம் ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஏசு கிறிஸ்துவை போல சாயலை நம்ம பண்ணணும், தரிக்கணும், ஏசு கிறிஸ்துவை போல மாறணும். அநேகமாக இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல நம்ம பார்க்கும்போது நம்ம கூட சில நேரத்துல வந்து ஒரு 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 ஆசைகள் வரும், எப்படின்னா அந்த பிசாசை பார்த்து அவர் அதட்டும் போது நமக்கு எப்படி இருக்கும், ஏன் நம்ம கூட பிசாசை அதட்டக்கூடாது, ஏன்னா ஒருவேளை வைராக்கியம் சொல்லலாம், இல்ல ஒரு சின்ன ஒரு ஆசையும் கூட சொல்லலாம். அப்ப குஷ்வரோகிகளை மற்ற வந்து சுத்தமாக்கும் போது கூட என்ன பண்ணுவோம், ஆனா வந்து அது நம்ம அப்படி பண்றது கிடையாது, நாளைக்கு நிச்சயமா செய்ய போறோம், எப்படிங்க பிசாசுல நம்ம என்ன பண்றோம், துரத்த போறோம். அதே போல வியாதியஸ்தர்கள் என்ன பண்ணுவோம், குணமாக்க போறோம். பிரியமானவர்களே, இந்த மிக முக்கியமான ஆசீர்வாதங்களை தேவன் இருந்து அவர் பெற்றுக்கொண்டார், அது கூட நமக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிற அதே சமயத்துல அப்ப பாக்குற அந்த சந்தோஷத்துல, ஆனா கிறிஸ்துடைய பாடுகள் மற்றும் துக்கங்கள் அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், மனசுல ஒரு நடுக்கம், அது நம்ம வந்து கூட நம்ம என்ன பண்ணணும், அனுபவிக்கணுமே சொல்லி ஒரு கலக்கம் கூட இருக்குன்னு பார்க்கும். ஆனா இங்க என்னதான் பார்க்கும்போது அந்த பாத்திரத்தினுடைய இரண்டு பகுதி, முதல் பகுதி அவருடைய பாடுகள் மற்றும் துக்கங்கள் மற்றும் மரணம் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் வழியாக கடந்து போனா தான் என்ன கிடைக்கலாம், உண்மையான ஆசீர்வாதம் கூட நமக்கு கிடைக்கும் கூட நம்ம பார்க்கிறோம். பெரியமாக அப்ப கிறிஸ்துவனுடைய பாடுகள் ஏற்கனவே அவர் முடிச்சுட்டார். முடிச்சதுக்கு அப்புறம் அவர் தேவன்ட இருந்து என்ன பண்ணிருக்காங்க, ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக் கொண்டார் பார்க்கும். இப்ப இன்னொரு கேள்வி கூட நம்ம பார்க்கும், இயேசு கிறிஸ்து முழுமையாக தன்னுடைய பாடு தன்னுடைய துக்கத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு, முடிச்சுட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா அதுக்கு நம்ம பதில் என்ன சொல்லலாம், அநேகமா வந்து சொல்லலாம் என்ன பிரதர் முடிச்சதுனாலதான் அவருக்கு வந்து தேவன் என்ன பண்ணிட்டார், ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார், ஒரு வல்லமை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இல்லைங்க. ஏன்னா அநேக பாடத்தின் மூலம் நம்ம வேறு விதமாக அதை நம்ம பார்க்கலாம். அப்ப கிறிஸ்துவனுடைய பாடுகள் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா ஒண்ணும் முடியல. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம், எப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்காருன்னா ஒரு தலையா இருக்கிறார், ஒரு சரீரத்துக்கு தலையா இருக்கிறார். அப்ப அவருடைய சொந்த சரீரமா இருக்கிறோம் கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப தலைக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா பாதத்துல ஒரு சின்ன ஒரு முள்ளு குத்திடுச்சுன்னா அந்த வலி யாரு கூட ஒண்ணுங்களாம். பிரியமானவர்களே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பாத அங்கங்களாக இருக்க நமக்கு நேரக்கூடிய சின்ன சின்ன துக்கங்கள் கூட, அல்லது நம்ம அனுபவிக்கிற சின்ன சின்ன துக்கங்கள் கூட யார் கூட அனுபவிச்சிருக்காங்க, கரெக்டா இயேசு கிறிஸ்து அனுபவிச்சிருக்கிறார், அதை நம்ம பார்க்கணும். அப்ப அநேகமா நம்ம சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்துட்டு அவர் பின்னாடி நான் ஓடுறேன், அவருடைய சாயலுக்கு நான் என்ன பண்ண ஒப்பாகணும், அப்ப அவர் பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்துல நாம கூட என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும், அவர் கிடைத்த எல்லாவித காரியத்திலும் நாம் கூட பங்கு கொள்ளணும். பிரியமான அப்படி இல்ல, இன்னை வரைக்கும் நம்ம பண்ற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் அல்லது நம்ம அனுபவிக்கிற சின்ன சின்ன பாடுகள்ல கூட யாருக்கு அங்க பங்கு இருக்கலாம், கரெக்டா இயேசு கிறிஸ்து இனம் கூட அவர் பங்கு கொண்டிருக்கிறதா இருக்கு. அதனாலதான் மத்தையில அவர் சொல்லும் போது நீங்க வாங்க சொல்ற, வருத்தப்பட்டு பாரம் சொல்லாம் நீங்க வாங்க, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, என்னிடத்துல இணைப்பாருங்க. அது மாத்திரமல்ல நெக்ஸ்ட் வசனத்துல சொல்லும் போது அதிகாரத்துடைய கடைசி வசனம் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, என்னுடைய நுகத்தை நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க சொல்றாங்க. அந்த நுகத்தை நீங்க என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. எப்படிப்பட்ட நுகமா இருக்குங்களா, ரொம்ப சாஃப்டா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு ரொம்ப லகுவா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப என்னுடைய நுகத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லும் போது நம்ம கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், ஏன்னா அவரோடு கூட நம்ம என்ன பண்றப்ப பங்கு கொள்கிறோம். ரிவர்ஸ் போட்டு பார்த்தோம்னா நம்முடைய துக்கங்கள்ல நம்முடைய நுகத்துல யார் பங்கு போட்டுக்கிறார். அப்ப அப்படி நம்ம படிக்கும் போது ஏசு கிறிஸ்து நம்முடைய பாடுகள் நம்முடைய துக்கத்துல பங்கு கொள்கிறோம். பெரியமானவர்கள் அநேகமாக இந்த பாடத்தை நம்ம படிக்கும் போது கூட கொஞ்சம் கலக்கம் பயம் இருந்துச்சு, எப்படி இயேசு கிறிஸ்து அவர் பட்ட பாடுகள் அவர் பட்ட வேதனைகள் அவர் பட்ட அந்த துக்கமான பாதையில் நம்ம கடந்து போகும் போது எப்படி நம்ம வந்து தைரியமா போக முடியும், சரியா செஞ்சு முடிக்க முடியுமா பார்க்கும்போது கண்டிப்பா இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது நிச்சயமா நமக்கு ஒரு ஆறுதல் தேர்தல் தைரியம் கிடைக்கும். ஏன்னா அவர் தனியா போய் உட்கார்ந்துட்டு இருக்கலாங்க, அல்லது நம்ம தனியா பாடுபடல, பிரியமானவர்களே நம்மோடு கூட இன்னும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார், இன்னும் பாடுபட்டு கொண்டிருக்காரு நம்முடைய கர்த்தா இயேசு கிறிஸ்து. அதனால கொலோசியர் 3:3 சொல்ல போகுது அவர் வந்து ரொம்ப அழகான ஒரு வசனம் சொல்றாரு, நீங்கள் எப்படிப்பட்டிருக்கீங்களா, மரித்தீர்கள் அவர் சொல்லி சொல்றார், நீங்கள் மரித்தீர்கள் ஆனாலும் உங்களுடைய ஜீவன் யாருக்குள்ள இருக்குங்களா, அப்படி இல்லை அதுக்கு முன்பதாக ஒரு வார்த்தை கிறிஸ்து உடனே கூட தேவனுக்குள் மறைஞ்சிருக்குன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப ரோமர் 6 படிச்சோம், நீங்கள் அவருடைய மரணத்தினுடைய சாயலை இணைக்கப்பட்டிருந்தீங்கன்னா அவருடைய உயிர்த்தெழுதல் சாயலை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, இணைக்கப்பட்டிருப்பீங்க. அப்ப அந்த பாத்திரத்தினுடைய முதல் பகுதியில் நீங்க பங்கு கொண்டிருந்தீங்கன்னா அந்த பாத்திரத்தின் இரண்டாவது பகுதி ஆசீர்வாதத்தினுடைய பகுதி கூட உங்களுக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். அவரோடு கூட நீங்கள் மறித்திருந்தீங்கன்னா உங்களுடைய ஜீவன் போனதுக்காக நீங்க என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அந்த ஜீவன் எங்க டெபாசிட் பண்ணிருக்கு, தேவன் இல்ல கிறிஸ்து இயேசுக்குள்ளாக, தனியா கூட பயம் இல்ல கலக்கம் இல்ல, என்னுடைய ஜீவன் யாரு கூட இருக்குங்களா, கிறிஸ்து இயேசு உடனே கூட அங்க தேவனுக்குள்ளாக அங்க மறைக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா டெபாசிட் பண்ண வச்சிருக்கு, நாளைக்கு இன்ட்ரெஸ்டோட கடை என்ன பண்ணுவோம், திரும்ப ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு சந்தோஷம் அந்த ஒரு தைரியம் நமக்கு வேணுங்கிறலாம். அப்ப கிறிஸ்து இன்னும் கூட இப்படிதான் இருக்காங்களாமா, இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது எப்படி இருக்காங்க, ஒரு பகுதி எப்படிதான் இருக்கிறாராமா, அவர் ஒரு பகுதியில் அவர் உயிரோட எழுந்துட்டார், சர்வ வல்லமையும் கையில பெற்றுக்கொண்டார், ஆனா இன்னொரு பகுதியில தன்னுடைய சரீரம் நிமித்தமாக தன்னுடைய சபையின் நிமித்தமாக இன்னும் கூட எப்படி இருக்கலாமா, அடக்கம் பண்ணப்பட்டவராகவே இருக்கிறாருப்பா. ஏன்னா வந்து ஒரு பகுதி தான் நடந்திருக்கு, எப்போ வந்து இந்த சபையினுடைய கடைசி அங்கத்தினர் கடைசி விசுவாசி எப்போ எழுந்திருக்கிறார், உயிரோடு எழுந்திருக்கிறார், தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு சபை நிறைவேறுதோ அப்பதான் இந்த முழுமையான சரீரம் என்ன பண்ணுதுங்க, உயிரோடு கூட எழுந்திருக்குன்னு பார்க்கும். அப்ப இயேசு கிறிஸ்து அவரோடு கூட என்ன பண்றாரு, அந்த சபையோடு கூட அவர் மகிமை அடைகிறான்னு கூட பார்க்கிறோம். பெரியமானவர்கள் அப்ப சபையினுடைய பாடுகள் இங்க கொஞ்சம் கொஞ்சம் நடக்க நடக்க இயேசு கிறிஸ்து கூட இன்னும் கூட கொஞ்சம் பாடுகளை அவர் அனுபவித்துட்டு இருக்காங்க. அப்ப தன்னுடைய சொந்த பாடுகள் நிமித்தமாக அவர் பாடுபடும் போது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார், அதை தேவனை பிதாவாக தேவனை எப்படி பார்த்துட்டு இருப்பார், யோசனை பார்ப்போம். ஆனா இங்க பார்க்கும் போது நமக்காக மறித்த இயேசு கிறிஸ்து அவர் பார்த்துட்டு சும்மா இருப்பாருன்னு பார்க்கும்போது நிச்சயம் இல்லை. தன்னுடைய சொந்த குமாரன் பாடுபடும் போது பிதாவாகிய தேவன் சும்மா உட்கார்ந்து இருந்தாரா, இல்ல பார்த்துட்டு இருந்தார். ஆனா சரியான அந்த திட்டங்கள் நிறைவேறும்படியாக என்ன பண்றார், அவர் பொறுமையாக இருந்தார் கூட பாருங்க. அதனால தான் அவர் தன்னுடைய அந்த பாடுகளை பார்க்க கூடாத படிக்கு சகிக்காத படிக்கு அந்த ஜீவனை விடும்போது கூட இயேசு ஜீவனை விடும்போது கூட என்ன பண்ற தன்னுடைய முகத்தை கொஞ்சம் என்ன பண்றார், அவர் திருப்பி இருக்கிறாங்க கூட நம்ம பார்த்துக்கோம். அப்படி இருக்கும் போது உண்மையாகவே இந்த மாம்சத்துல வந்து ஒரு சராசரி மனுஷன் ஒரு பாவையான மனுஷனுடைய நிலைமையை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்த நம்முடைய கர்த்தா இயேசு கிறிஸ்து, நம்முடைய தலையாக இயேசு கிறிஸ்து நாம் பாடுபடும் போது எப்படி இருப்பாங்க, சும்மா பார்த்துட்டு இருப்பாரா? அதனால தான் அநேக வசனங்களை நமக்கு படிச்சோம், கொடுத்துட்டு போயிட்டார். நீங்க என்னுடைய நோகத்துல வந்து நீங்க பங்கு கொடுங்க, அதாவது உங்களுடைய நோகத்தில் நான் என்ன பண்ணிக்கிறேன், பங்கு கொடுக்குறேன். உங்களோடு கூட நான் என்ன பண்ணிருக்கேன், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கேன். நீங்க எப்போ உயிரோடு எழுப்புவீங்களோ அப்போ நானே என்ன பண்றேன், நீங்க உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் உங்களை கூட்டிட்டு போய் யார் முன்னாடி நிறுத்துறேன், எங்க பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த சன்னிதானத்துக்கு முன்பாக அங்க நிறுத்துறேன்னு கூட அவங்க சொல்லுகிறத பார்க்கும். அப்ப அவர் படுகிற அந்த பாடுகள் கூட இன்னும் கூட அங்க நிறைவாக நிறைவேறவில்லைன்னு கூட நம்ம பார்க்கிறோம் பிரியமா. அப்ப சபை பாடுகள் நிறைவு செய்யும் போது கிறிஸ்துவனுடைய பாடுகள் கூட அங்க என்ன நிறைவாகும். அடுத்ததா இயேசு கிறிஸ்து பெறுகிற அந்த ஒரு மகிமை முழுமையான மகிமை அவருக்கு என்னப்படும், அவர் கிடைக்கும் கூட பார்க்கிறோம் பிரியமா. இரண்டாவது ஒரு ஐக்கியம் நம்ம பார்க்கும். இப்ப இந்த விஷயம் பார்த்தது இயேசு கிறிஸ்துவோடு கூட பாடு துக்கம் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் கூட என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஐக்கியம் பண்ணப்பட்டிருக்கோம். இரண்டாவது இந்த ஐக்கியத்துல வந்து இரண்டாவது காரியம் பார்க்கும் போது இந்த ஒரு ஐக்கியம் மிக மிக முக்கியமான ஒரு ஐக்கியம். இப்ப நான் முதல் ஐக்கியம் சொன்னது தனிப்பட்ட ஒவ்வொரு சகோதரன் ஒவ்வொரு சகோதரிக்காக சொல்லப்பட்ட ஐக்கியம். ஆனா இப்ப இரண்டாவது சொல்லக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஃபெலோஷிப் நம்ம என்ன ஐக்கியம் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்க்கும் போது நமக்குள்ளாக இருக்கிற இந்த ஐக்கியம் மிக மிக முக்கியமான ஐக்கியம். ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல நம்ம எப்படி இருக்கலாம்னா இயேசு கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணிடலாம், இணைவதற்கு அவரோடு கூட தொடர்பு கொள்வதற்கு அவரோடு கூட அந்த உறவை தக்க வைத்துக் கொள்வதற்கு நமக்கு என்ன இருக்கு போதுமான நேரம் காலம் நிச்சயமா உண்டு. ஆனா நம்முடைய சொந்த சகோதர சகோதரிடத்துல ஐக்கியம் வச்சுக்கிறதுக்கு அந்த ஒரு ஃபெலோஷிப் வச்சுக்கிறதுக்கு அந்த அன்பின் ஐக்கியத்துல பங்கு கொள்வதற்கு நமக்கு காலம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அது கூட யோசனை பண்ணி பார்க்கணும். ஒன்று குருந்தியர் 10 17 வசனம் கொஞ்சம் தயவு செய்து படிங்க சார். இங்க பார்க்கும்போது முதல் வசனத்தை சொல்லும் போது திராட்சை ரசத்தை கொடுத்து அவர் சொன்னதா பார்த்தோம், அது வந்து கிறிஸ்துவனுடைய ரத்தத்துல வந்து நாம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஐக்கியம் பண்ணப்பட்டிருக்கிறத வந்து அவங்க பவுல் சொல்றதா பார்த்தோம். ஆனா இரண்டாவது 17 வசனத்தை சொல்லும் போது அங்க சொல்லுகிற இந்த அப்பம் இது யாரை குறித்து சொல்லி பார்க்கும்போது இது நம்மை குறித்து இங்க சொல்லுகிறதாப்பா, இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு தெரியும் ஒரு அப்பம் சொல்லப்படுவதற்கு என்னென்ன தேவைப்படுதுங்களா, பல கோதுமை மணிகள் அங்க தேவைப்படுது, பல கோதுமை மணிகள் தேவைப்படும். அப்ப பல கோதுமை மணிகள் வந்து சேகரிக்கப்பட்டு அது அரைக்கப்பட்டு ஒரே அப்பமாக அங்க சுடப்படுகிறது கூட நம்ம பார்க்கணும். அப்ப இந்த ஒரே அப்பம் எதை குறிக்கும் அப்படின்னு பார்க்கும் போது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரே சரீரம் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, தனித்தனியா எந்த நாட்டுல எந்த ஊர்ல எந்த தேசத்துல எந்த மொழி பேசினாலும் பரவாயில்ல, என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு கோதுமை மணியா இருந்தா போதும். அதை மாத்திரம் கர்த்தர் எடுத்து என்ன பண்றாங்க, ஒரு அப்பத்தை அவர் ரெடி பண்றாருப்பா. அப்ப ஒரே அப்பமாக பல கோதுமை மணிகள் பல சகோதர சகோதரிகள் சேர்ந்து ஒரே சரீரமாக இங்க வந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம் பார்ப்போம், ஒரே சரீரமாக மாற்றப்பட்டிருக்கோம். அப்ப கர்த்தா இயேசு கிறிஸ்து சொல்றாரு இந்த அப்பம் உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்குது. கர்த்தா இயேசு கிறிஸ்து அவர் அங்க சொன்ன அந்த அப்பம், ஆனா அப்போஸ் நான் பவுல் சொல்லுற இந்த அப்பம் என்னன்னா இது கர்த்தருடைய சரீரம் இல்ல, அதாவது அவர் சொந்த சரீரம் இல்ல, அவருடைய சபையாகிய சரீரத்தை குறித்து இங்க சொல்லப்படுகிறதா இருக்கு. இது ஆவிக்குரிய அர்த்தமாக இருக்கும். அப்ப சபையாகிய சரீரத்தை குறித்து அவர் சொல்றார், பல சகோதரிகள் சகோதரர்கள் சேர்ந்த ஒரு ஒரு ஐக்கியம் இதை குறித்து அவங்க சொல்றார். அப்ப இந்த அப்பமும் வந்து விற்கப்படணுமா ஒரு கேள்வி, அங்க இயேசு கிறிஸ்து சொந்த சரீரம் விற்கப்பட்டுச்சு, அப்ப இந்த அப்பம் இங்க விற்கப்படணுமா தேவையா, ஆல்ரெடி ஒண்ணு வந்து என்னாச்சுங்க விற்கப்பட்டாச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஆமா, அப்ப எதுக்காக செய்யறதுங்க சாப்பிடுறது, எப்படி சாப்பிடுறது, பிச்சு பிச்சு தான் என்ன பண்ண முடியும், அது சாப்பிடணும், பிற்கப்படுகிறதுக்காக செய்யப்படுகிற அர்த்தம் தான். ஆனா இங்க யாருதான் அப்படின்னா நம்ம எல்லாம் சேர்ந்துக்கோம், இந்த ஒரு சபையா சேர்ந்து என்ன பண்ணிருக்கோம், போட்டு நல்லா அரைக்கப்பட்டு நம்ம ஒரே அப்பமாக நம்ம செய்யப்படுறோம். இந்த ஒரு காலம், இந்த ஒரு வேலை எப்ப செய்து முடிக்கப்படுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, எப்ப வந்து கர்த்தருடைய சபை நிறைவேறுதோ அப்ப செய்யப்படுறோம். அதுக்கப்புறம் யாரு வந்து இந்த சரீரத்தை பிப்பா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அப்பம் பிற்கப்பட்டு, நான் ஏற்கனவே சொன்னேன், திராட்சை ரசம் வந்து பிழையப்பட்டு அந்த திராட்சை ரசம் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுது? உலக ஜனத்துக்கு. அதே போல இந்த அப்பம் கூட யாருக்காக தான் பிற்கப்பட ரெடியா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உலக ஜனத்திற்காக பிற்கப்படுவதற்கு அங்க ரெடியா இருக்கு. அப்ப கர்த்தராய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியத்தை நம்ம திரும்பமாக நினைவு கூறுறோம். கடைசியாக இப்ப நான் கடைசியா இது வந்து என்ன பண்றேன், உங்களோட கூட நான் சாப்பிடுறேன். திரும்பமாக அங்க திராட்சை ரசத்தை தான் சொல்றாரு, அங்க அப்பத்தை அவர் சொல்றது கிடையாது. அப்ப திரும்பமாக அந்த ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாக நான் வந்து உங்களோட கூட என்ன பண்றேன், பங்கு கொள்ள போகிறேன் கூட நான் பார்க்கிறோம் பிரிமானவர்கள். அப்ப இங்க சொல்லுகிறபடி இந்த ஒரு ஐக்கியம் நாம் எல்லாம் சேர்ந்திருக்கிற இந்த ஒரு ஐக்கியம். அப்ப ஒருவேளை இங்க இருக்கிற சகோதர மத்தியில வந்து நம்ம வந்து பிளவுபட்டிருந்தோம்னா, அல்லது நம்முடைய சிந்தை வேறுபட்டு இருந்துச்சுன்னா, அப்ப நம்ம இதுல ஐக்கியம் பண்ணப்பட்டிருப்போமா? இந்த அப்பத்துல ஒரே அப்பமா இருப்போமா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக இல்ல. அப்ப அதுக்காக உடனே நம்ம வேற சிந்தனையில போகக்கூடாது. அப்ப இருக்கிற சகோதரர்கள் மத்தியில அவங்களோட சிந்தனைக்கு நம்ம ஒத்து போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் கூட கிடையாது. என்ன பாயிண்ட் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம், ஏசு கிருஷ்ணனுடைய அதே சிந்தையில இருக்கும். இப்ப ஏசு கிருஷ்ணனுடைய சிந்தையில சகோதரர் இருக்கிறான்னு வச்சுங்களேன், இப்ப நான் வந்து இந்த சகோதரனுடைய சிந்தையில இருக்கணுமா, அல்லது இயேசு கிறிஸ்துவின் சிந்தையில இருக்கணுமா? கிறிஸ்துவின் சிந்தையில இருக்கேன். அதே போல சிஸ்டர் இருக்காங்க, அவங்க யாருடைய சிந்தையில் இருக்கணும், என்னுடைய சிந்தையில இருக்கணுமா, இல்ல பிரதருடைய சிந்தையில் இருக்கணுமா, கிறிஸ்துவனுடைய சிந்தையில இருக்கணும், கிறிஸ்துவனுடைய சிந்தை. அப்ப இங்க இருக்கிறவர ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில யார் கூட தொடர்பு, யார் கூட யாருடைய சிந்தையில் இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற அந்த பிரதான தலையினுடைய சிந்தையில இருக்கணும். அப்படி பார்க்கும்போது எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் சிந்தையில இருக்கும் போது அவங்களுக்கு எல்லாம் என்ன சிந்தை சொல்லலாம், ஒரே சிந்தை நம்ம சொல்லலாம். அதுதான் அந்த பாயிண்ட் நம்ம எடுக்கணும். ஒரே சிந்தை, ஒரே சிந்தைங்கிற நானும் பிரதரும் ஒன்னா இருக்குது அது கிடையாது, நானும் கிறிஸ்துவும் ஒன்னா இருக்குது, அதே போல பிரதரும் கிறிஸ்துவும் ஒன்னா இருக்குது. அப்ப எல்லாரும் என்ன பண்ணிருக்கோம், ஒரே சிந்தையில இருக்கிறதுன்னு சொல்லி அங்க பார்க்கலாம் பெரியமானவர்கள். அப்ப ஒரே அப்பமாய், ஒரே ஐக்கியத்துக்குள்ள, ஒரே சிந்தையில, ஒரே ஆவியில என்ன பண்றோம் நம்ம, அங்க இருக்கிறதா கூட நம்ம பார்க்கிறோம். அதுக்காக வந்து நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் பார்க்கிறோம் பெரியமான. அப்ப திராட்சை ரசத்தை அவர் என்ன பண்றார், பருவி சொல்கிறார், இந்த அப்பத்தை கூட நீங்க என்ன பண்ணுவோம், சாப்பிடுங்க சொல்லுங்க. அப்ப இங்க சொல்லுகிற இந்த திராட்சை ரசம், அப்போ சில பவுல் சொல்லுற இந்த திராட்சை ரசம், அதே போல இந்த அப்பம் என்னன்னு பார்க்கும் போது, நம்முடைய ஐக்கியத்தை கிறிஸ்துவோடு கூட, அல்லது நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஐக்கியத்தை மிகவும் உணர்த்துகிறதா கூட இருக்கும் கூட இருப்பார். அப்ப கடைசியாக இரண்டு மூன்று வசனங்களை படிச்சு இந்த பாடத்தை நம்ம முடிக்கலாம். யோவான் 10:17 மற்றும் 18 படிக்கலாம். அப்ப நம்ம எல்லாரும் வந்து ஒரே சிந்தையா இருக்கணும், கிறிஸ்துவனுடைய சிந்தையா இருக்கணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் கிறிஸ்துவனுடைய சிந்தைக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது, கிறிஸ்து என்ன சொன்னாரோ அந்த ஒரு வார்த்தை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குதான் இந்த ஒரு ரெண்டு வசனங்கள் நம்ம எடுத்திருக்கோம். இங்க பார்க்கும்போது 17 வார்த்தைகளை பார்க்கும்போது, நான் என் ஜீவனை என்ன பண்றேன், மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா எனில் அன்பா இருக்கிறான்னு சொல்லி அவங்க பார்க்கும். அநேகமாக இந்த வசனத்தை படிக்கும் போது அவர் வந்து சுயமாய் பேசிட்டாரா, சுயநலமாய் பேசிட்டாரா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலாம். என்னுடைய ஜீவனை நான் அடைந்து கொள்ளும்படிக்கு என்னுடைய ஜீவனை நான் கொடுக்கிறேன், இது என்ன என்னுடைய ஜீவனை, என்னுடைய உயிரை கொடுக்க, என்னுடைய உயிரை வந்து எடுத்து, என்னுடைய உயிரை பெற்றுக்கொள்ளும்படிக்கு என் உயிரையே நான் என்ன பண்றேன், கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம் தெரியல. இன்னைக்கு அநேகமா வந்து உலக பிரகாரமாக ஒரு பையனும் ஒரு பொண்ணும் சிநேகம் பண்ணிட்டு இருக்கவங்க என்ன சொல்லிடுவாங்களாமா, என்னோட உயிர் சொல்றாங்க, என்னுடைய ஜீவன் சொல்றாங்க, உயிர் தான் ஜீவன சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துருக்கேன், அதை விட்டுருங்க. ஆனா இங்க பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து அவருடைய சிநேகம் பண்ணுகிற சிநேகிதி யாரும் பிரியமானவர்களே, அவருடைய சபை நம்ம சொல்லலாம். இப்ப அவருடைய சிந்தையை கொஞ்சம் யோசனை வச்சு பாருங்க, எப்படின்னா அவர் சிநேகம் பண்ணிருக்கிற அவருடைய சிநேகிதி யாருன்னா, அவருடைய உயிர், அவருடைய ஜீவன். திரும்பவும் வசனத்துக்கு வருவோம், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய சரீரமாக சபையை, என்னுடைய சிநேகிதியை திரும்பவுமாக நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் என்ன பண்றாங்களாமா, இப்ப சொல்றது உண்மையான ஜீவனை சொல்ற, அவரு உயிரவே சொல்ற. அப்ப என்னுடைய உயிரை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, என்னுடைய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, நான் சிநேகித்தவளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் என்ன பண்றேன், என் ஜீவனையே நான் கொடுக்கறேன்னு சொல்லி அங்க சொல்லுகிறதா பார்க்கும். அப்ப இது கிருஷ்ணனுடைய சிந்தையா இருக்கு. இப்ப இது எப்படி நமக்கு பொருந்தும் அப்படின்னு பார்க்கும்போது இதே வசனத்தை நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம்னா, இப்ப நம்முடைய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்முடைய ஜீவனை கொடுக்கிறோம் அப்படி நம்ம சொல்லலாமா? ஆனா இங்க வந்து அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அவர் ஜீவனை கொடுக்கிறவருக்கு கொடுக்கறதுக்கும் அதை பெற்றுக்கொள்ள முடியுது. யாருக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு? உரிமை கிறிஸ்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறோம். ஆனா இங்க என்ன நம்ம எடுத்துக்கிறோம்னா, அவர் சொன்ன அந்த ஒரு தாற்பயம், அந்த ஒரு விஷயத்தையும், அந்த கருத்தை, உட்கருத்தை நம்ம எடுத்துக்கணும். எப்படின்னா, என்னுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்ல, என்னுடைய ஜீவனை கொடுத்து நான் சிநேகித்தவர்கள் என்ன பண்றேன், நான் பெற்றுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகமா நம்ம யோசனை பண்ணிக்கலாம், நம்ம சிநேகிக்கிறவங்க யாருங்க? நம்ம சொந்த சகோதர சகோதரிகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க எடுத்துங்க, என்னுடைய சொந்த சகோதரனை வந்து நான் பண்ணிக்கிறேன் மீட்டுக் கொள்ள முடியாத, என் சொந்த சகோதரியை மீட்டுக் கொள்ள முடியாத என்னுடைய ஜீவனை என்ன பண்றேன், கொடுக்கறேன். அப்ப ஜீவனை கொடுக்கறது வந்து எப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னபடி நம்முடைய பாடு நம்முடைய துக்கத்தை சொல்றேன். இப்ப அவங்களுக்காக நம்ம என்ன பண்றோம், பாடுகளையும் துக்கங்களையும் அனுபவிக்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவன் தன்னுடைய உயிர்னு சொன்னது யார் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மள சொல்றாரு, அதுக்கு அடுத்தது அகில உலக ஜனத்தை. ஏன்னா இந்த உலகத்துக்கு ஜீவன் கொடுத்ததே அவரு தான், ஆதாமுக்கு ஜீவன் கொடுத்ததே அவரு தான். அப்ப அந்த ஆதாமுக்கு இந்த ஜீவனை பத்திரமா வச்சுக்கப்பான்னு சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு, கொண்டு போய் எங்க தொலைச்சிட்டு வந்தார். அப்ப அது திரும்பமாக மீட்டு கொண்டு கொடுக்கக்கூடிய வேலை யார் கையில தான் இருக்கலாமா? அப்ப இந்த உலக அழி அகில உலகத்தினுடைய அந்த மீட்பு, அவங்க இழந்து போன அந்த நித்திய ஜீவனை பெற்று திரும்பவும் கொடுப்பதற்காக நான் என்ன பண்ணிருக்கங்களாமா, என்னுடைய ஜீவனையே அங்க கொடுக்கறேன்னு சொல்றாரு. செகண்ட் பாயிண்ட், உலகத்தை குறித்து அவர் சொல்றார். பிரிமுனர் நாமும் கூட என்ன பண்றோம், உலகத்திற்காக கூட நம்ம என்ன பண்றோம், சில விஷயங்களை வந்து நம்ம பாடுகளை வந்து சகிக்கணும் சொல்ற. அப்ப சகிக்கணும், அப்பதான் நாளைக்கு நம்ம கிறிஸ்துவின் சரீரமாய் சபையா போய் உட்கார போது அவங்களுக்கு நாம் பெற்றுக்கொண்ட ஜீவனை ஷேர் பண்ணி கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு மனசு வரும். அப்ப முதல்ல மனசுல என்ன பண்ணணும், நம்ம ரெடி ஆகக்கூடாது பார்க்கணும். அப்ப அந்த வசனத்தின் முடிய தொடர்ந்து நம்ம பார்க்கும் போது அதை கொடுக்கிறபடியில் பிதாயனின் அன்பா இருக்கிறார் சொல்லி முடிக்கிறாரு. அடுத்தது ஒருவனும் அதை நேரத்துல எடுத்து கொல்ல மாட்டான். இப்ப யார சொல்றாரு ஒருவனம் யார குறித்து சொல்றது? ஸ்ட்ரைட்டா நம்ம சொல்லலாம், சாத்தானை குறித்து அங்க சொல்லுகிறதா கூட இருக்குது. அப்ப நானே அதை என்ன பண்றேங்க, கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவிடத்தில் பிரியமானவர்களே, இதே வசனத்தை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமா வந்து இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயங்களை வந்து பின்பதாக அவர் பெற்றுக்கொண்டார். உண்மைதான், அவர் பெற்றுக்கொண்டதுல ஒரு நியாயம் கூட இருக்குது, உண்மைதான். அந்த எல்லா அதிகாரத்தையும் என்ன பண்றார், பெற்றுக்கொண்டார். அதனாலதான் அவருடைய சொந்த சரீரத்துக்கு என்ன பண்றாரு, அவர் ஜீவனை கொடுத்துட்டு இருக்கார் முதல் கட்டமாக. அந்த அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அதே போல நாமும் கூட இதே வசனத்தை தைரியமா நம்ம எடுத்துக்கலாம். கடைசியாக நம்ம ஒரு சகோதர ஒருத்தங்க பேசிட்டு இருக்கும் போது அநேக வசனங்கள் நமக்கு ஞாபகத்துல மைண்ட்ல வந்துட்டு போகுது, அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக இந்த பைபிளை ரெண்டா பிரிச்சிட்டோம்னா, ஒரு பகுதி சத்திய அறிவை கொடுக்கக்கூடிய வசனங்கள், இன்னொன்னு நமக்காக நம்முடைய ஆறுதல் தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய உன்னதமான வாக்குத்த வசனங்கள். அந்த வசனத்தை நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், நம்முடைய உரிமையாக எடுத்து பயன்படுத்திக்கணும். அதே போல ஒவ்வொரு வசனம் கூட நம்ம பார்க்கும் போது இதே வசனம் நம்ம எடுத்துட்டோம், நாமும் கூட என்ன பண்ணிருக்கோம், சாத்தனை எதிர்க்கிறவர்களாக இருக்கிறோம், நாளைக்கு ஜெயிக்கிறவர்களாக கூட இருக்கிறோம். அது நிமித்தமாக இந்த உலக ஜனத்திற்கு நம்ம என்ன பண்றோம், ஜீவனை கூட நம்ம கொடுக்கிறவர்களாக, நாம் பெற்றுக்கொண்ட அதே ஒரு பாக்கியத்துல அவங்களுக்கு என்ன பண்றோம், கொஞ்சம் பங்கு கூட கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் கூட பார்க்கிறோம் பிரிவாங்க. அப்ப இது கிறிஸ்துவனுடைய சிந்தைகள்ல ஒரு முக்கியமான சிந்தைன்னு சொல்லி இங்க சொல்லப்படுது. அப்ப இந்த சிந்தைகள்ல கூட நம்ம என்ன பண்றோம், பங்கு கொள்ள வேண்டியவர்களாக இருக்கும். பெரியமானவர்களே, திரும்பமாக ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தும் போது இந்த பாத்திரத்துல வரக்கூடிய அந்த நாள்ல பங்கு கொள்ளக்கூடிய அந்த பாத்திரத்துல பங்கு கொள்ளும் போது இரண்டு பகுதிகள், பாடுகள், துக்கம் மற்றும் மரணம், அதன் மூலமாக தேவன் திறந்து பெறக்கூடிய அது மிகவும் உன்னதமான ஆசீர்வாதங்கள் நம்ம சொல்றோம். இப்ப அதையும் கடந்து நமக்குள்ளாக சிந்திக்காத படிக்கு கடந்து எங்க போகணும், அடுத்து உலக ஜனம். அப்ப நாளைக்கு உலக ஜனம், உலக ஜனம் அவங்க மீட்படையும்படிக்காக நம்முடைய கைகளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும் ரோமர் 8 பார்க்கும்போது இந்த சர்வ சிருஷ்டியானது எப்படிதான் இருக்கலாம், ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கு, பிரசவ வேதனைப்பட்டிருக்கு. ஏங்க இந்த முதல் பேரானவர்கள் என்ன பண்ணணும், அங்க வந்து வெளியே வரணும் இல்லையா, அவங்க வெளியப்படும் வரைக்கும் என்ன பண்றாங்க, அவங்க ரொம்ப பிரசவ வேதனைப்பட்டிருக்காங்க சொல்லி அங்க பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அநேகமாக நம்ம வந்து நம்முடைய ஜபங்கள்ல கூட நம்ம வந்து அநேகமாக எப்படி யோசனை பண்ணிடுறோம்னா, தேவனே நாங்க என்ன, நீங்க என்ன பண்ணுவோம், நீங்க வந்து இவ்வளவு தூரமா எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, இவ்வளவு சத்திய அறிவை கொடுத்துருக்கீங்க, சத்தியத்துல நடக்கக்கூடிய அந்த ஒரு பாதையை கூட காமிச்சிருக்கிறீங்க, அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா, அதுக்கு நிறைய சகோதர சகோதரனுடைய துணை கொடுத்துருக்கீங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய பரிசுத்தாவின் துணை கூட கொடுத்துருக்கீங்க. நாங்க தொடர்ந்து அதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நாங்க எப்படி ஓடணும், நீர் நியமித்த ஓட்டத்துல பரிபூர்ணமாய் முடிக்கிற வரைக்கும், எங்களை விசுவாசத்தை காத்துக்கொள்ள வரைக்கும் நாங்க என்ன பண்றோம், நாங்க ஓடும்படியா எங்களுக்கு உதவி பண்ணவும் சொல்லி கடைசியில் ஆமேன் போட்டு முடிச்சிடும். பிரியமா வரல, அப்படி இல்ல, அதையும் தாண்டி இன்னொரு சிந்தைக்கு நாம் போகணும். என்ன தெரியுங்களா, எப்ப வந்து சபை நிறைவேறுதோ அப்பதான் இந்த உலகத்திற்கு ஒரு மீட்பு உண்டாகும். அப்ப அந்த ஒரு பாயிண்ட கூட வந்து ஜபத்துல நம்ம சேர்க்கணும். தந்தைய உடைய கிருஷ்ணனுடைய சபை என்ன பண்ணணும், சீக்கிரமா நிறைவேறணும், நிறைவேறணும், நிறைவேறும்படியாக அதன் மூலமாக என்ன பண்ணணும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன கண்ணு நான் பார்த்துட்டு இருக்கிறேன், இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிற ஜனங்கள், எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஜனங்களை வந்து கூடிய விரைவில் என்ன பண்ணணும், உங்களுடைய கருத்துலருக்கு கிடைக்கூடிய அந்த ஆசீர்வாதத்திற்குள்ள என்ன பண்ணணும், அவங்க கூட வரணுங்கிற ஒரு காரியத்தை கூட நம்ம ஜபத்துல வேண்டுவர்களாக இருக்கணும். புரியுமா, அப்ப இந்த சிந்தனை முழுவதுமாக வந்து நம்முடைய மனதில் உள்ளடக்கி வரக்கூடிய அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தில் ஒரு ஒரு சடங்களை வந்து நம்ம நடப்போம், பங்கு கொள்வர்களாக நம்ம இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நாட்கள்ல வந்து முழுமையாக கொடுக்கப்படுகிற சத்தியத்தை, வீட்டில் படிக்கிற சத்தியத்தை நம்ம வந்து பிரயோஜனப்படுத்திக்கிட்டு தொடர்ந்து தேவன் நம்மை நடத்துகிற வழியில் எல்லாம் முழு மனதோடு முழு சந்தோஷத்தோடு கூட நடந்து தேவன் கொடுக்கிற அந்த மிக முக்கியமான காரியங்கள், மிக முக்கியமான ஆசீர்வாதங்கள் பாக்கியத்தில் நாம் பெற்றுக்கொண்டு முழுமையாக தேவனுடைய சித்திற்கு உட்பட்டு நாம் நடப்ப முடியாத தேவன் தாமே அவருடைய சொந்த ஆவியை கொடுத்து நமக்கு பலப்படுத்தி காத்து நடத்துவாராக. தேவன் தாமே நாம் ஆசீர்வதிப்பாராக.
அன்பான சகோதர சகோதரிகளே, தம்முடைய மகனை கொண்டு அற்புதமான சத்தியத்தை மீண்டும் வாங்கி நமக்கு தந்திருக்கிறார். கிறிஸ்துவோடு கூட நாம் பாடுபட்டால் மட்டும் போதாது, அவரோட துக்கத்திலேயே நாம் பங்கு பெற்று அவரோட கூட மீண்டுமாய் நாம் உயிர் தழுகிறவர்களாக, அந்த அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற நாம் உயிர் தழுகிறவர்களாக மீண்டும் வருவதற்கு, இந்த சபை நிறைவேறுவதற்கு நாம் எவ்வளவு பாத்திரவார்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து வரப்போகிற அந்த நாளில் நாம் அதில் பங்கு பெறுகிற பாத்திரவார்களாய் பங்கு பெறுவதற்கு நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வதற்கு இந்த பாடத்தை பெற்றுக்கொண்ட எல்லோரும் அதை தியானித்து அதன்படி நடந்து நாம் அந்த பாத்திரத்திலே பங்கு பெறுவதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வோம் என்று தேவனுக்கும் நம்முடைய கர்த்தராக இயேசுவுக்கும் நன்றி செலுத்தி இந்த பாடத்தை முடிப்பதற்கு கடைசியாக நம்முடைய சகோதரர் கோபி அவர்கள் ஜெபிக்க இந்த பாடத்தை நாம் முடிப்போம்.